السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ. الحمد للہ کفا وسلام علی عبادہ الذین اصطفا، اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم، بسم اللہ الرحمن الرحیم. ثم جعلناک علی شریعۃ من الامر فاتبعها ولا تتبع اهواء الذين لا يعلمون، صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படி பாதுகாக்கக்கூடிய அந்த கூட்டத்தினர் சஹாபாக்களுடைய காலத்திலும் இருந்தார்கள். சஹாபாக்களை அடுத்து வந்த தாபியின்களுடைய காலத்திலும் இருந்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் இன்று வரைக்கும் இருக்கிறார்கள். எடையில் குழப்பம் ஏற்படுத்துவதற்கு செய்யப்படக்கூடிய முயற்சிகள் இன்றல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து துவங்கியதுதான். பல்வேறு பெயர்கள் அவர்களுக்கு இருந்தது. முனாஃபிக்கீன்கள் என்ற கூட்டம், மொஹ்தஸிலீன்கள் என்ற கூட்டம், ஜபரியாக்கள் என்ற கூட்டம், கத்ரியாக்கள் என்ற கூட்டம், அரபி மதரசாக்களிலே ஓதக்கூடிய ஓதியிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கு இந்த கூட்டத்தினுடைய கொள்கையெல்லாம் தெரியும். அப்பொழுது சுன்னத்து ஜமாத் என்று ஒரு பெரும் கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருந்தான். எத்தனையோ தீய முயற்சிகளுக்கு மத்தியில் இந்த மார்க்கத்தை துல்லியமாக அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். அதே அளவிற்கு இன்றும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். இனிமேலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இதை கியாமத்து வரைக்கும் பாதுகாப்பான். என்றைக்கு இந்த உலகம் அழிய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஏற்பாடாகுமோ அன்று அவர்கள் எல்லாம் இல்லாமல் போவார்கள், உலகம் தீர்ந்து போய்விடும். அருமை சகோதரர்களே, திருமறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகள், இவற்றில் ஃபிக்ஹு என்பது ஒரு முக்கியமான அங்கம். திருமறையிலே 6666 ஆயத்துக்கள் என்று ஒரு சொல் இருக்கிறது. அதன்படி ஆயத்துக்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. திருமறை விரிவுரையாளர்கள் சொல்லும் பொழுது ஆயத்துக்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள். 1000 ஆயத்துக்கள் வரலாறை கூறுகின்றன, 1000 ஆயத்துக்கள் இலக்கிய நயங்களை தருகின்றன. இப்படி பிரித்து பிரித்து அதில் 500 ஆயத்துக்கள் திருமறையிலே மார்க்க சட்டங்களை, நடைமுறை சட்டங்களை, எதை ஃபிக்ஹு என்று சொல்லுவோமோ அதை பற்றி பேசக்கூடிய ஆயத்துக்கள் 500. அதே விதமாக ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஹதீஸ்களின் மொத்த எண்ணிக்கை ஏறத்தாழ 4000 சிறுறை. மொத்தமாக எடுத்தால் பிரித்து பார்க்கும் பொழுது லட்சக்கணக்கான ஹதீஸாக அதை பிரிப்பார்கள். அறிவிப்பாளருடைய தொடருடைய எண்ணிக்கைகளை வைத்தும் ஹதீசருடைய எண்ணிக்கையுடைய பெருக்கத்தை காட்டுவார்கள். ஒட்டுமொத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன்ற ஹதீசுகளை மொத்தமாக எடுத்து பார்க்கும் பொழுது 4000 சற்று அதிகம். இவைகளில் ஃபிக்ஹை பற்றி பேசக்கூடிய ஹதீசுகள் அதிலும் குறை. சுருக்கம், பல்வேறு தேவைகள் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அப்ப குர்ஆனிலே ஏவல்களும் உண்டு, விளக்கலும் உண்டு, வரலாறும் உண்டு, இலக்கிய நயங்களும் உண்டு, நடைமுறை சட்டங்களும் உண்டு. அருமை சகோதரர்களே, நம்முடைய ஃபிக்ஹுடைய கிதாபுகளிலே ஒரு கருத்தை சொல்லுவார். எதை? அந்த தவறான கூட்டத்தினர் கொச்சைப்படுத்தி அவதூறான மொழியை மக்களுக்கு மத்தியில் பரப்பி அந்த ஃபுகஹாக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை தகர்ப்பதற்காக முயற்சி செய்கிறார். அதை தகர்த்தா தானே இவங்க போடக்கூடியது விலையும். பழைய கட்டடத்தை வச்சுக்கிட்டு புது கட்டடம் கட்ட முடியாது அல்லவா? இந்த பழைய கட்டடத்தை இடிச்சு தள்ளினா தான் புதிய கட்டடத்தை நிர்மாணிக்க முடியும். அந்த முறையிலே இதுவரைக்கும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய, ஒன்று சேர்த்து வரிசைப்படுத்தி நமக்கு தொகுத்து தரப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களை, எதை ஃபிக்ஹு என்று சொல்லுவோமோ, இவர்களுடைய கருத்துக்கு முரணாக எந்த சட்டமும் படுமையானால் அந்த சட்டத்தை தூஷிப்பதற்காக குறைபடுத்தி சொல்லுவதற்காக இவர்கள் பல்வேறு அவதூறு மொழிகளை இல்லாத கருத்துக்களை எல்லாம் வேண்டுமென்றே புகுத்துவார்கள். நான் ஆதாரங்கள் தருகிறேன். யார் மீறும் அவதூறு கூறுவது மிகப்பெரும் குற்றம். சொல்லாததை சொல்லுவது மிகப்பெரும் குற்றம். இன்னும் சொல்ல போனால் வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். இது போன்ற குழப்பங்களை ஏற்படுத்துவதில் ஒருவனை கொலை செய்வதை விட மிக மோசமான குற்றம். கொலை செய்வது பொழுது ஒரு மனிதன் சாகிறான், தவறான கொள்கையை பரப்பும் பொழுது ஒரு சமுதாயமே சாகிறது. இவர்கள் அதே நிலையிலேதான் தங்களுடைய கருத்துக்களை விதைப்பதற்காக வேண்டி நம்முடைய முன்னாள் முன்னோர்கள் அறிஞர்கள், முன்னோர்கள் என்று சொன்ன உடனே அபூஜஹல் அபூலஹபு இல்லை, குறை சொல்லுவோருடைய முன்னோர்களாக அவர்கள் இருக்கலாம், நம்முடைய முன்னோர்கள் அல்ல அவர்கள். பெருமையும் பட்டுக்கொண்டார், நான் அபூஜஹலை கூட மோசமா போயிருவேன். மேற்படி நபர் சொன்னார், என்கிட்ட ஆதாரம் இருக்குது, முஸ்தபா அசரத் இருக்கிறாங்க கேட்டு பாருங்க. அவர் சொல்லும் போது சொன்னார், கோபம் வந்துருச்சுன்னா நான் அபூஜஹலை கூட மோசமா போயிருவேன். அப்ப கோபம் வரலன்னா அபூஜஹலா இருப்பார். கோபம் வந்துருச்சா அபூஜஹலை கூட மோசம், கோபம் வரலன்னா அபூஜஹலா இருப்பார். அபூஜஹலோட மோசமா இருக்குதானே கோபம் வரணும். அபூஜஹலா இருக்கிறதுக்கு தேவையில்லையே. அருமை சகோதரர்களே, நம்முடைய முன்னோர்கள் என்று சொன்னால் நேற்று குறிப்பிட்டதை போன்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்காலத்து மக்களை அறிஞர் பெருமக்களை சொன்னார்கள் அல்லவா, சஹாபாக்கள் தாபியீன்கள் அவர்களுடைய காலம், நபியுடைய காலம் சஹாபாக்களுடைய காலம், தாபியீன்களுடைய காலம். அக்காலத்திலே எழுதப்பட்ட வரையப்பட்ட கூறப்பட்ட அந்த சட்டங்களை தான் அன்றாட மக்களுடைய தேவை, அன்றாட செயல்படக்கூடிய சட்டங்கள், இதைத்தான் ஃபிக்ஹ் என்று சொல்லப்படும். அதை படிப்பதற்கு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குகிறான். எல்லாரும் அதை படித்துக் கொள்ள முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்லுவதற்கு பெரிய ஆலிமா இருக்கணுங்கிறது இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீனுக்கு பொருள் சொல்றதுக்கு பெரிய விஞ்ஞானியாக, ஞானியாக, அல்லது பெரிய புரிஞ்சவராக, 14 கலைகளை கட்டவராக, மந்திக்கு மாணிக்கு இலக்கிய இலக்கணம் எல்லாம் தெரிந்த இருக்க வேண்டியதில்லை. ஆனா ஒரு சட்ட பிரச்சனை என்று வரும்பொழுது, நான் நேற்று ஒரு உதாரணத்துக்கு குறிப்பிடும்போது சொன்ன அல்லவா, தண்ணி கிடைக்காவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற உதாரணத்தை, இது போன்ற நுணுக்கமான விஷயங்களை ஆய்வு செய்வதற்கு ஒரு கூட்டம் தனியாக கிளம்ப வேண்டும் என்று நான் வாசித்த ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உங்களில் ஒரு கூட்டத்தினர் ஃபிக்ஹை படிப்பதற்கு, மார்க்க விளக்கத்தை பெறுவதற்கு தனித்து செல்ல வேண்டும், படித்து அவர்களுக்கு எஞ்சிய மக்களுக்கு அதை எடுத்துரைக்க வேண்டும். குர்ஆன் கூறுகிறது, எல்லோரும் ஃபகீஹ்களாக மாறிவிடவும் முடியாது. சஹாபாக்களில் ஃபுகஹாக்கள் என்ற கூட்டம் இருந்தது, தாபியங்களில் ஒரு ஃபுகஹாக்கள் என்ற கூட்டம் இருந்தது, அதை தொடர்ந்து அவர்கள் வழிவந்த ஃபுகஹாக்கள் இருந்தார்கள். இதில் இவர்கள் இன்று புதிய ஃபுகஹாக்களாக பரிணமித்து தங்களை தானே ஆய்வாளராக எடுத்து கூறி, எனக்கு தபால்ல எழுதியும் இருக்கிறார்கள், நான் ஆய்வாளர், நீ ஆய்வாளர் அல்ல, எனக்கு எழுதியிருக்கிறார், நானே ரொம்ப நல்ல மனுஷன் தட்டி கொடுத்த மாதிரி, அடுத்த ஆள்ல முதுவை தட்டி கொடுக்கணும், நானே ஏன் முதுவை தட்டிக்கு, நான் ரொம்ப ரொம்ப நல்ல ஆள்னு சொன்ன மாதிரி. அவர் ஆய்வாளரோ சாய்வாளரோ மாய்வாளரோ நமக்கு தெரியாது, ஆனா அவர் தன்னை ஒரு ஃபக்கீஹாக எடுத்து காட்டுறார். மார்க்க சட்டங்களை விளக்கக்கூடிய மிகப்பெரும் அறிஞராக தன்னை பிரபலப்படுத்துகிறார், எடுத்து சொல்லுகிறார். இருந்துவிட்டு போக வேண்டும், நமக்கு அதுல எந்த விதமான ஆட்சேபனை இல்லை, நம்பக்கூடியவர்கள் நம்பிக்கொண்டு போக வேண்டும். ஆனால் மற்றவர்களை எல்லாம் குறைபடுத்துவதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நினைத்தால் தான் நெஞ்சம் உருவுகிறது. அதில் எவரையும் விட்டுவிடவில்லை, சஹாபாக்களையும் மன்னிக்கவில்லை. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மகத்தான அந்தஸ்தை பெற்றவர், நபியுடைய சுன்னத்தை பேணுவதிலே அவர்களுக்கு அவரே நிகராக இருந்தவர்கள், பார்ப்பதற்கு மிகவும் குள்ளமாக இருந்தார்கள். அவருடைய வரலாற்று நூல்களில் எழுதும் பொழுது, ஒரு மனிதன் நம்மள ஒரு வளர்ந்தவர் உட்கார்ந்திருந்தால் எவ்வளவு உயரம் இருக்குமோ, அவர்கள் நின்றால் அவர் உயரம்தான் இருக்குமா, இரண்டு கால்களும் சூம்பி போயிருக்குமா, உருவத்திலே இப்படி ஒரு அமைப்பு அவர்களுக்கு இருந்தது. ஹதீஸில் வருகிறது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், இந்த மரத்தில் ஏறி ஒரு கொப்பை ஒடிச்சு ஒரு கிளையை கொண்டு வாருங்கள். எதற்காக கேட்டார்களோ, மிசுவாக்காக கேட்டார்களோ, எதற்காக கேட்டார்கள்? நபி சொன்ன மாத்திரத்திலே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரழியல்லாஹுன்னு அந்த மரத்தை பிடித்து ஏற ஆரம்பித்தார். நபியுடைய சொல்லை உடனுக்குடனே செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் பெரும்பெரும் சஹாபாக்கள் அமர்ந்திருந்தார்கள். உடலிலே குறையில்லாதவர்கள், சுகசித்தம் உள்ளவர்கள், அத்தனையும் பெற்றவர்களெல்லாம் அமர்ந்திருந்தார்கள். இந்த சற்று குறைபாடோடு இருந்த அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கட்டளை ஏற்றவுடனே மரத்திலே சரசரசர வந்து ஏறினார்கள். ஏறும் பொழுது கைலி சற்று மேலே எழுந்தது, சூம்பி போயிருந்த இரண்டு கால்களும் தெரிய ஆரம்பித்தது. முழங்காலிக்கு கீழே கரண்டைக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டைக்காலுடைய பகுதி சூம்பி போயிருந்தது, சுருங்கி போயிருந்தது. மனிதனுடைய இயற்கை, ஒருவர் முயற்சி செய்கிறார், முடியாதவர் ஏறுகிறார், காலை பார்த்தா இந்த கதி, சிரிப்பு வரத்தானே செய்யும், மனிதனுடைய இயல்பு. கீழே இருந்த சஹாபாக்கள்ல இவர் முயற்சி செய்யறதும் அவருடைய உடல் அமைப்பையும் பார்த்து சிரிச்சிட்டான். சிரித்தவுடன் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊதுடைய சூம்பி போன காலை பார்த்தா சிரிக்கிறீர்கள், இந்த காலுக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உஹதுடைய மலையை விட அதிகமாக மதிப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குடும்பத்தில் ஒருவராக பெருமானாருடைய வீட்டுக்குள் எப்பொழுதும் செல்லவும் வரவும் அனுமதி அளிக்கப்பட்ட ஒரு பெருமகனாக இருந்தவர்கள் சகோதரர்கள். அது மட்டுமல்ல, அவர்களை பற்றி அன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வமா கால இப்னு உம்மி ஆபுதீன் ஃபஸத்திகு. அப்துல்லா இப்னு மசூத் ஒரு தகவலை, ஒரு விஷயத்தை உங்களுக்கு தீனுடைய விஷயத்திலே மற்ற விஷயத்திலே எடுத்து சொல்வார்களே, ஆனால் அதை பொய்ப்பித்து விடாதீர்கள், உண்மைப்படுத்துங்கள், அதை நம்புங்கள். எந்த ஒரு தகவலையும் தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்புங்கள், உண்மைப்படுத்துங்கள். ஃபஸத்திகு, அதை தஸ்தீக் செய்யுங்கள், உண்மைப்படுத்துங்கள், பொய் என்று கூறிவிடாதீர்கள், தவறு என்று சொல்லிவிடாதீர்கள், நம்புங்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை பேரும் மரியாதை மிக்கவர்கள். ஒரு சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். சஜ்ஜனங்கள் குதுபா கொடுக்கும்போது ஆங்காங்கே நிற்கக்கூடிய பழக்கத்தை பார்க்கிறோம். அருமைச்சோதரே, இந்த இடையில ஒரு மசாலாவையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். பரவலாக எல்லாரிடத்திலும் அந்த தவறு நடக்கிறது. என்ன, தொழுகைக்கு, ஜும்மாவுடைய தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் முதலிலே வரக்கூடியவர்கள் வாசலிலே அமர்ந்து கொள்கிறார்கள். பின்னால் இருக்கக்கூடிய சஃப்புகளை அணிகள் நிரப்பி உட்கார்ந்து கொள்கிறார்கள். அடுத்து வரக்கூடியவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தோ அல்லது இடம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலோ தோள்களை தாண்டி, என்னை கூட மூணு பேர் மிதிச்சாங்க, இங்க வந்து மிதிக்கிறது குறையா இல்லாம இருக்கலாம், நம்ம ஊர்ல தான் கொஞ்சம் முத்தம் குஞ்சிட்டு போவாங்க அல்லது கொஞ்சம் மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. இங்க மசாலாவெல்லாம் முரட்டு மசாலா தான். நான் எனக்கு மிதிச்சதுனால நான் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூற்ற சொல்லுகிறேன். ஜும்மாவுடைய சிறப்பை யார் பெறுவார் என்றால், யார் முதுகலை அல்லது தோள்களை தொட்டு தாண்டாமல் உட்காருவாரோ அவருக்குத்தான் ஜும்மாவுடைய சிறப்பு கிடைக்கும். அடுத்தவருடைய தோள்களை பிளந்து தாண்டி செல்லக்கூடியவர்களுக்கு ஜும்மாவுடைய சிறப்பு இல்லை என்று நபிகள் பெருமானார் சொல்லல்லா. எனக்கு ரொம்ப சந்தோஷம், 11:30 வந்தே இடம் கிடைக்கல உள்ள, அல்லாஹ் அவ்வளவு நிரப்பி வச்சிருக்கிறான். அந்த மாதிரி இஸ்லாமிய ஒரு மயம் இருக்கிறது, இங்க நம்ம ஊர்ல எல்லாம் மாயம் தான் இருக்கிறது. இங்க அல்லாஹ் அந்த ஒரு சிறப்பை கொடுத்துருக்கிறான். ஆனா சிலருக்கு சட்டம் தெரியாதனால, யாரையும் நான் குறையா சொல்லல, என்ன செய்யணும், முன்னால் வரக்கூடியவர்கள் பின்னால் வரக்கூடியவர்களுக்கு குற்றத்தை தேடி கொடுக்காத விதத்திலே இடத்தை, முன்னால் இருக்கக்கூடிய இடத்தை போய் அடைக்க வேண்டும். இவர்கள் பின்னால் அமர்ந்து கொண்டாலும் தவறு. சரி, அடுத்து வரக்கூடியவர்களும் தாண்டி செல்லாமல் எங்கிருந்து இடம் முன்னால் போவதற்கு கிடைக்கிறதோ அதை ரூட்டாக அமைத்து போக வேண்டும். தோளை பிளந்து காலை தூக்கி தாண்டி சென்று மிதித்து செல்வது, இது பெரும் குற்றம். ஜும்மாவுடைய கிடைக்கக்கூடிய அத்தனை சிறப்பையும் மண்ணாக ஆக்கிவிடக்கூடிய செயல். இதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆக அருமைச்சவர்களே, இந்த சட்டத்தை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இனிமேல் முன்னால வந்துருங்க, வரக்கூடியவங்க முன்னால வந்துருங்க, பின்னால வந்துட்டீங்களா நம்ம பெரிய தலைவர் பின்னாலே எல்லாம் இருந்தா நம்ம மரியாதை போயிடும், அதனால ஒரு நாலு தாண்டு தாண்டி முதல் சப்புல ஓகும் நினைக்காதீங்க, அது இருக்கக்கூடாது. உங்களுக்கு கிடைத்த இடத்துல அமருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய குதுபா கொடுத்து கொண்டிருந்தார்கள். சிலர் நின்று கொண்டிருந்தார்கள், தாமதமாக வரக்கூடியவர்களும் வந்து கொண்டிருந்தார்கள், நின்று கொண்டிருந்தார்கள். நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமருங்கள் என்று கட்டளை போட்டார். தற்செயலாக அன்று ஹஜரத் அப்துல்லா இப்னு மசூத் தற்கு தாமதமாக வருகிறார். பள்ளியுடைய தலவாசலை ஒட்டி நிற்கிறார்கள். நபியுடைய கட்டளை சட்டம் கேட்கிறது, அவர்களுடைய குரல் கேட்கிறது, அமருங்கள் என்று. அப்துல்லா இப்னு மசூதுக்கு சொல்லவில்லை, அவர்கள் உள்ளே நின்று கொண்டிருந்தவர்களுக்கு சொன்னார்கள் அமருங்கள் என்று. ஹஜரத் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு இந்த குரல் கேட்டவுடனே, நபியுடைய குரலை கேட்டவுடனே வாசலிலேயே அமர்ந்து விட்டார். நபியுடைய சொல்லுக்கு கொடுத்த மரியாதை. அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், தஆல இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊத் உனக்கு சொல்லலப்பா, நீங்க உள்ள வாங்க, அவற்றவங்களுக்கு சொன்னேன். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அண்ணி இருந்தவர்கள், நெருங்கி இருந்தவர்கள், துவக்க காலத்திலிருந்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் வாழ்ந்தவர்கள், ஈமான் கொண்ட நிலையிலே இருந்தவர்கள். அருமை சோதர்களே, அவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹிஜ்ரத்திற்கு பிறகு ஹஜரத் அலி, ஹஜரத் இப்னு மசூத் இது போன்றவர்கள் எல்லாம் சில பகுதிக்கு இடம்பெயர்ந்தார்கள். சஹாபாக்கள் அப்படித்தானே இருந்தார்கள். 10,000 பேர் தான் அவருடைய கபர்கள் தான் ஜன்னத்துல் பக்கையில் இருக்கிறது, மிச்சம் 115,000 பேருடைய கபர் இல்லையா? எங்க போனாங்க? அங்கெங்க இடத்துல போனாங்க. அப்படித்தான் இஸ்லாம் பரவுச்சு. நேற்று சொல்லும் போது அதரத்தவங்க சொல்லும் போது சொன்னாங்க, என்ன பரங்கிப்பேட்டை, பரங்கிப்பேட்டை வரைக்கும் வந்தாங்க, இங்க மெட்ராஸ் வரைக்கும் வந்தாங்க. இப்படி பரவி போனவர்கள் ஹஜரத் அலி, ஹஜரத் இப்னு மசூத் இது போன்ற சில பெரும் சஹாபாக்கள் எல்லாம் கூஃபா நகருக்கு வந்தார். அவர்கள் அங்கே வந்து மார்க்கத்தை அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு, மாணவர்களுக்கு, இப்ராஹிம் நஹாயிக்கு, ஹம்மாத் இப்னு சுலைமானுக்கு, இப்ராஹிம் நஹாய் நேரடி மாணவர்கள், இஸ்லாமிய சட்டங்களை போதித்தார். அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹுடைய விளக்கி கொடுத்த அந்த விளக்கத்தை தான் பின்னால் வந்தது அடுத்த அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா தன்னுடைய சட்டத்தின் அடிப்படையாக ஆக்கினார்கள். பல்வேறு மசலாக்களில் ஹஜரத் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய உஸ்தாத் ஹம்மாத் இப்னு சுலைமான், அவர்களுடைய உஸ்தாத் இப்ராஹிம் நஹாவி, அவர்களுடைய உஸ்தாத் ஹஜரத் அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் அலி, அவங்க 500க்கும் அதிகமாக சஹாபாக்களை சந்தித்தவர்கள். ஹஜரத் இப்ராஹிம் நஹாவி அவர்கள் தங்கள் மாணவர் ஹஜரத் ஹம்மாத் இப்னு சுலைமானுக்கு அந்த போதனையை கொடுத்தார்கள், விளக்கத்தை கொடுத்தார்கள், அவர்கள் ஹஜரத் அபு ஹனீஃபா அவர்களுக்கு கொடுத்தார்கள். சகோதரர்களே, கூஃபாவிலே வாழ்ந்திருக்கக்கூடிய அன்றைய காலத்திலே தாருல் கிலாபத்தாக, கேபிட்டல் சிட்டியாக ஹஜரத் அலி கூஃபாவை நியமித்திருந்தார்கள். இஸ்லாமிய மயம் அங்கே இருந்தது, சட்டங்கள் இங்கே பெருகி இருந்தது. நான் இதை சொன்னதற்கு பிறகு உங்களுக்கு கூற விரும்புகிறேன், ஹஜரத் அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஹனஃபியாக்கள் ரஃபை எதையும் செய்வது இல்லை. இங்கே அதிகமாக செய்கிறாங்க, நான் அதை குறை சொல்ல வரல, நான் ரெண்டையும் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. சட்டத்தை பிரச்சனை உங்களுக்கு முன்னால் வைக்கிறதுக்காக வேண்டி, எதனால் இப்படி சட்டங்கள் பிரிவாச்சு, ஒரே மசாலாவில் 2-3 சட்டம் எப்படி வரலாம், பொதுவாக அந்த பாமரத்தனமாக சில பேர் கேட்டார். தீன் ஒன்று, அல்லாஹ் ஒன்று, ரசூல் ஒன்று, சட்டங்கள் மட்டும் எப்படி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் பதில் தான் சொல்கிறேன். அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கிடைத்த திருமறையுடைய ஆயத்துக்களும் பொன்மொழிகளும் சில சட்டங்களை தெல்ல தெளிவாக கூறுகிறது. அதில் விளக்க வேண்டிய தேவையில்லை, மூடுதல் இல்லை, மறைவு இல்லை, வெட்ட வெளிச்சமானது, தெல்ல தெளிவானதாக பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டத்தில் எந்த இமாம்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு ஏற்படுவதில்லை. அதை அரபியிலே அல் அஹ்காமுல் மன்சூசத்து என்று சொல்வார்கள், தெளிவாக்கப்பட்ட சட்டங்கள். 5 நேரம் தொழுகிறீங்க, ஏன் தொழுகிறீங்க, யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க, சொல்லுங்க, என்னங்க சொல்லுவீங்க, அல்லாஹ் சொன்னாங்க, ரசூல் சொன்னாங்க, யாராவது அபு ஹனீஃபா சொன்னார்னு சொல்லியிருக்கிறீங்களா, ஷாஃபி சொன்னார் அதனால தொழுகிறேன் என்று எந்த ஷாஃபி மதுகபர் உள்ளவங்க சொல்லியிருக்காங்களா, இல்லை. ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறோம், ஏன் நோக்கிறீங்க, குரான்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நபி சொன்னாங்க. இது போன்ற எண்ணற்ற சட்டங்கள் குரானிலும் ஹதீஸிலும் தெளிவுபடுத்தப்பட்ட சட்டங்கள் சில இருக்கின்றன. அந்த சட்டத்தில் யாருக்கும் மத்தியிலும் கருத்து வேறுபாடே இருக்கிறது கிடையாது. எல்லா சஹாபிகளும் அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. அபு ஹனீஃபா, ஷாஃபிஈ, ஹம்பலி, மாலிகி, சுஃபியான சௌரி, இமாமே அவுசாயி, அந்த காலத்தில் இருந்த 400க்கும் அதிகமான இமாம்கள் பெருந்தலைகள் இருந்தது, எல்லாருமே ஒரே சட்டம் தான் சொன்னார். தெளிவுபடுத்தப்பட்ட சட்டங்கள் என்பது வேறு. சில சட்டங்கள் எப்படி நேரடியாக கிடைக்காது. குவைத்து பள்ளியில ஒரு சகோதரர் கூட கேட்டார், அல் யோமா அக்மல்துல்லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீத்துல்லக்கும் இஸ்லாம தீனா, மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான் அல்லவா, அந்த வசனம் இறங்கும் போதே மார்க்கம் முழுமையாகிவிட்டது, அதற்கு அடுத்த வந்தவர்கள் மார்க்கத்திலே பல்வேறு கருத்துக்களை எப்படி புகுத்தினார்கள், அவர்களுக்கு உரிமையை யார் கொடுத்தது கேட்டார். நான் கூட அடுத்து இன்ஷா அல்லாஹ் பேச்சில் அதனுடைய விளக்கம் தருகிறேன் என்று சொன்னேன். அந்த சகோதரர் இருப்பாரையானால் விளக்கம் பெற்றுக் கொள்ளட்டும், மற்றவங்களுக்கும் விளக்கம் கிடைத்துக் கொள்ளட்டும். தெளிவான சட்டங்கள் என்று இருக்குமே ஆனால் அதில் எந்த இமாமுக்கும் கருத்து வேறுபாடு வருவதில்லை. சில சட்டங்கள் தெளிவாக கிடைக்காது. திருமறையில இறக்கி வைக்கப்பட்ட ஆயத்துக்கள் 6000 சில்லறை, ஹதீசுகள் 4000 சில்லறை, மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சட்டங்கள் எண்ணற்றவை. 14 நூற்றாண்டுகளுக்குள்ள விஷயங்களை நேரடியாக குர்ஆனிலே பெற முடியாது. எல்லா விஷயங்களையும் பெற முடியாது, எல்லா விஷயங்களையும் ஹதீஸிலிருந்து பெற முடியாது. அறிஞ பெருமக்கள் அனைவரும் அறிவார்கள். இதை குர்ஆன் ஹதீஸை பார்த்தவர்கள் எல்லாருக்குமே புரியும். இது உலகிலே 14 நூற்றாண்டுகள் கழிந்திருக்கிறது, எண்ணற்ற பிரச்சனைகள், புதிய புதிய பிரச்சனை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு உள்ள காலத்துல இன்ஜெக்ஷன் போட்டா நோம்பு முறியுமா முறியாதா கேள்வி வருதா இல்லையா? குர்ஆன்ல இருந்து சொல்லுங்க ஆதாரம், ஹதீஸ்ல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய சொல்ல முடியாது, ஏன்னா நேரடியாக இல்லை. அப்ப ஊசி போட்டதுக்கு என்ன சட்டம் சொல்லும் போது இது ஆய்வின் மூலமா தான் வரணும், ஒப்பிடுதல் மூலமா தான் வரணும். டைரக்டாக இந்த சட்டத்துக்கு விளக்கம் கிடைக்காது, தீர்ப்பு கிடைக்காது. இன்ஜெக்ஷனே இல்லாத காலம் அது. அப்ப இன்ஜெக்ஷனுக்குரிய விளக்கத்தை பெற வேண்டுமேனால் அது ஏதாவது ஒரு இது போன்றிருக்கக்கூடிய ஒரு மசாலாவில் ஒப்பிட்டு பார்த்து அதை எடுப்போம். இதை ஆய்வு சட்டங்கள் என்று சொல்லுவார்கள். அல் அஹ்காமுல் இஜ்திஹாதியா இருக்கிறது நடைமுறையில, அப்படித்தான் இருக்கிறது. நான் ஒரு இடத்துல என்னுடைய சொந்தக்காரரும் கூட நெருங்கிய நண்பரும் கூட, அல்லாஹ் இன்னைக்கு அவர் நல்ல நிலையில வச்சிருக்கிறான், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால பெங்களூர் வந்திருந்தார். சாயந்தரம் வீட்டுக்கு வராம வெளியே போனார். எங்க போறீங்கன்னு கேட்டேன், சினிமாவுக்கு போறேன்னார். இன்னைக்கு சினிமாவை பத்தி ரொம்ப தாராளமா போச்சு, அதை குறையாவே நினைக்காத காலமா போச்சு. அன்னைக்கு சினிமாண்ட ஒரு பெரும் பாவங்கள் இருந்து ஒன்றாக கருதப்பட்ட காலம். அதுல நேரடியா எனக்கே சொல்றாரு, சினிமாவுக்கு போறேன். அப்ப கூடாத காரியத்தை செய்யக்கூடாதேன்னு அவர் சொன்னார். குர்ஆன்ல சினிமா பார்க்காதன்னு வந்திருக்கா, ஹதீஸ்ல சினிமா பார்க்காதன்னு வந்திருக்கா, என்ன சொல்லுவீங்க? இத எங்க போய் இதை முட்டிக்கிறீங்க? இப்ப அப்படிப்பட்ட நபருக்கு எந்த ஆதாரங்களை வச்சு சொல்றது? சினிமா பார்க்காதீங்கன்னு குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ வந்திருக்குதா? கிடக்கான கேள்விகள் கேட்பாங்க. ஜன்னத்துல எல்லாமே கிடைக்குமா? கிடைக்கும். சிகரெட் கிடைக்குமான்னு கேட்டானா? பதில் சொன்ன அசத்து சொன்னால கிடைக்கும்பா, பத்த வைக்கிறதுக்கு நரகத்துக்கு போகணும். இதெல்லாம் எடக்கான கேள்விகள். அப்ப அவர் சினிமா போக கூடாதுன்னு கேட்ட உடனே அவருக்கு பதில் சொல்லாம நான் சொன்னேன், மன்னிக்கணும் பள்ளிவாசல்ல சொல்றதுக்கு, பீதிங்க வேண்டான்னு குர்ஆன்ல சொல்லல, தின்னுக்கண்ணு மலத்தை சாப்பிடாதன்னு குர்ஆன்ல எங்கேயாவது வந்திருக்கா? சாப்பிடுவியா? அவருக்கு என்ன அதர்த்தம் இப்படி சொல்றீங்க, வேற எப்படி சொல்றதுன்னு கேட்டேன். சினிமாவில் இருக்கக்கூடிய இசைகள், கோரக்காட்சிகள், இச்சையை தூண்டும் செயல்கள், மார்க்கத்துக்கு ஆகாத பல்வேறு ஹதீசுகளில் கிடைக்கக்கூடியதை ஒட்டுமொத்தமாக பார்த்து அதை தடை செய்யறோம். இன்னைக்கு கூட சவுதியுடைய அல்லது இந்த நாட்டுடைய ஃபத்வாக்களை பார்த்தேன், பீடி சிகரெட்டு குடிப்பதை பற்றி ஒரு நூலே போட்டிருக்கிறார்கள். பீடி சிகரெட்டு குடிக்காதுன்னு குர்ஆன் ஹதீஸ்ல இல்லை, பீடி சிகரெட்டு இல்லாத காலம். ஆனா அவர்கள் எடுத்து எழுதும்போது, வலா துலுக்கு ஐதீக்கும் இலத்தகலுக்கா, உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் நல்லா சொல்லியிருக்கிறான். பீடி சிகரெட்டு குடிச்சா அழிஞ்சு போவீங்கிறது பீடி சிகரெட்டு உற்பத்தி பண்றவனே சொல்றான். பீடி சிகரெட்ல எழுதுறானா இல்லையா? ஹெல்த்துக்கு கெடுதின்னு சொல்றான். சாராயத்தில் எழுதுறானா இல்லையா? இப்ப அவனே ஒப்புதல் கொடுக்கறான், ஒப்பீடு கொடுக்கறான், இது அழிவை தரக்கூடிய பொருள் உண்டு, அல்லாஹ் நீங்க அழிச்சுக்கிறாதீங்கன்னு சொல்லியிருக்கிறான். அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தா பீடி சிகரெட்டு குடிக்காதன்னு குர்ஆன்ல இருக்குது. இது நேரடி சட்டம் அல்ல, ஒப்பிட்டு பார்த்து சொல்லக்கூடிய ஆய்வு சட்டம். இந்த ஆய்வு சட்டங்கள் தான் எண்ணற்றவை. இதைத்தான் ஃபிக்ஹிலே சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்க சோர் ஒன்று திரட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக கிடைக்காத சட்டங்களை அதிலேதான் கருத்து வேறுபாடுகள் வருகிறது. நேரடியாக டைரக்டாக சொல்லப்படாத சட்டங்களை ஆய்வு செய்யக்கூடிய விஷயத்திலே ஆய்வுல வித்தியாசப்படும். எத்தனை தலை இருக்குதோ அத்தனை மூளை, எத்தனை மூக்கு இருக்குதோ அத்தனை சளி. தலைக்கு தகுந்த மாதிரி கருத்து இருக்கும், மூக்குக்கு தகுந்த மாதிரி சளி இருக்கும். எல்லார் கருத்தும் ஒன்னா இருக்காது. அந்த ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தான் இமாம்களுடைய பல்வேறு கூற்றுக்கள். அவரவருடைய போங்கில அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள், ஆய்வுகளை தொடர்ந்தார்கள். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பட்டியை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், அல் ஹின்தா பில் ஹின்தா வஷ்ஷயிரு பிஷ்ஷயிரி அத்தமரு பித்தமரி அல் மில்ஹு பில் மில்ஹி அல் தஹபு பிஸ்ஸஹபி அல் ஃபில்லத்து பில் ஃபில்லத்தி மஸலம் பிமஸலின் யதம் பியதின் வல் ஃபதுர் ரிபா வஇத அக்தலஃபன்னஹு ஆனி ஃபபீஉ கைஃப ஷிஅத்தும் ஔ கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டி எங்கே நிகழும் என்பதை எண்ணி கூறும் பொழுது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீட்டப்பட்ட கோதுமை, தீட்டப்படாத கோதுமை, பேரித்தம்பளம், உப்பு, தங்கம், வெள்ளி, இதுல தான் வட்டி ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஆறு பொருள்களை எண்ணி சொன்னார்கள். பேரித்தம்பளம், அதாவது தீட்ட, அல் ஹின்தா பில் ஹின்தா தீட்டப்பட்ட கோதுமை, அஷ்ஷயிரு பிஷ்ஷயிரி தீட்டப்படாத கோதுமை, அத்தமரு பித்தமரி பேரித்தம்பளம், அல் மில்ஹு பில் மில்ஹி உப்பு, அல் லஹபு பில் லஹபி தங்கம், அல் ஃபில்லத்து பில் ஃபில்லத்தி வெள்ளி, இதுல தான் வட்டி ஏற்படுகிறது. எந்த பகுதியில் அதிகமாக கொடுக்கிறீங்களோ அது வட்டியாக கருதப்படும். இங்கிட்டு 10 கிலோ, அங்கிட்டு 11 கிலோ, அந்த 1 கிலோ வட்டி. இங்கிட்டு 10 கிராம் தங்கம், அங்கிட்டு 11 கிராம் தங்கம், அது வட்டி. அந்த எக்ஸ்ட்ரா ஆகக்கூடிய அதிகப்படக்கூடிய அதுதான் வட்டி. வெள்ளியில இங்க 10 கிலோ, அங்க 1.5 கிலோ, அந்த 1/2 கிலோ வட்டி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை விளக்கும் போது இந்த 6 பொருள் தான் சொன்னாங்க. இது நேரடியாக இந்த 6 பொருளில் தான் வட்டி ஏற்படும். இப்போ இந்த நேரடியாக இந்த 6 பொருளில் தான் இப்போ வட்டியா? அப்போ காசை கொடுத்துக்கலாம் வாங்கிக்கலான்னு சொல்லுவானா இல்லையா? ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்லல, காசை கொடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம், அரிசியை கொடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம், சோளத்தை கொடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம். நேரடியாக டைரக்டாக சட்டம் கிடைக்கணும்னு சொன்னால் அப்போ இந்த 6 தான் தடுக்கப்பட்டிருக்கு. 6 பொருள்லாம் வட்டி ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 பொருள் அல்லாததில் வட்டி ஏற்படுமா? ஏற்படாது. நேரடியாக பார்த்தா ஏற்படாது. ஆனால் இந்த சட்டத்தை யாராவது ஏற்றுக்குருவாங்களா? ஏற்ற என்னவாகும்? இந்த 6 நம்ம ஊர்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா உப்பை கொடுத்து உப்பை வாங்குறான். பேரிச்சம்பழம் நம்ம ஊரில் எங்கே இருக்குது? ஏதாவது காஞ்ச கருவாட்டா ஏதோ கிடைக்குது, அதுக்கு பேர் பேரிச்சம்பழம்னு வச்சுக்கிறோம். நம்ம ஊரில் சொல்கிறேன், இங்கே சொல்லல. கோதுமையவன் பார்த்தான், அதில் தீட்டப்பட்ட தீட்டப்படாத நமக்கு இது வரைக்கும் பார்க்கல, தீட்டப்படாத கோதுமையை. இதெல்லாம் இல்லை, பொருளே இல்லை, அல்லது கம்மியாக இருக்குது. அப்ப வட்டி இந்த 6 பொருள்லதான் சொல்ல முடியாது. எண்ணற்ற அரிசியில, சோளத்துல, கேப்பையில, கேழ்வரகுல, அல்லது மற்ற இன்ன தானியங்கள்ல, பழங்கள்ல வட்டி ஏற்படணுமா ஏற்படக்கூடாதா? அப்ப இந்த 6 பொருளை வச்சுத்தான் அதை ஒப்பிட்டு பார்த்து எடுக்கணும். அது எதை வச்சு ஒப்பிடுறது? இமாம் அபு ஹனீஃபா யோசிச்சாங்க, 6 பொருள் 2 ரகமா ரசூலுல்லாஹ் பிரிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு கோதுமை தீட்டப்பட்டது தீட்டப்படாது, இன்னொன்னு பெரித்தம்பளம், உப்பு, இந்த 4 பொருள். இந்த 4 அந்த காலத்தில் அளவை பொருளாக இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் மனசுலேயே நிறுத்துறான். குர்பானிக்கு கடா வாங்க போனால் அதையும் நிறுத்து வாங்குறோம். எங்கள் ஊரில் பெங்களூரில் இருக்குது, வேணுங்கிற அளவுக்கு நிறுவ பொருளாகவே எல்லாமே போச்சு. நபியுடைய காலத்தில் இருக்கிற காலத்தில் இந்த 4 பொருளும் அளவை பொருளாக, என்ன பொருள், படியில் அளக்கிறோம்லவா, அளவை பொருளாக இருந்துச்சு. வெள்ளியும் தங்கமும் நிறுவை பொருளாக இருந்துச்சு. இப்ப இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அளவை பொருளாக நிறுவை பொருளாக எந்த பொருள் எல்லாம் இருக்குமோ அதுல வட்டி வரும். இதுதான் ஆயுள். ரசூலுல்லாஹ் 6 பொருளை சொன்னாங்க. சில பொருள் அளவுக்கு, அளவையில வரக்கூடியது, படியில வரக்கூடியது, மரக்கால்ல வரக்கூடியது, லிட்டர்ல வரக்கூடியது, சில பொருள் கிலோவில், கிராம்ல வரக்கூடியது, நிறுவையில வர்றது. அப்ப எந்த பொருள் எல்லாம் படியில வருமோ, அளவையில வருமோ, நிறுவையில வருமோ, அதுல எல்லாம் வட்டி வரும். அவங்க காரணத்தை கண்டுபிடிச்சாங்க, வட்டி எதுல எல்லாம். இதுக்கு பேர் தான் ஆய்வு. இத கியாஸ்னு சொல்லுவாங்க அரபியில. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி யோசிச்சது வேற மாதிரி யோசிச்சாங்க. ரசூலுல்லாஹ் 4 பொருள் சாப்பிடுற பொருளா சொன்னாங்க, 2 பொருள் காசு பணத்துடைய பொருளாக சொன்னாங்க, சமணியத்துன்னு சொல்லுவாங்க. சாப்பிடுற பொருள் எதுவா இருந்தாலும் வட்டி வரும். அல்லது காசு பணத்துக்கு அடிப்படையாக அமையக்கூடியது எந்த பொருளா இருந்தாலும் சரி அதுல வட்டி வரும். யாருடைய ஆய்வு சிறந்தது, யாருடைய ஆய்வு சிறந்தது அல்ல, அடுத்த பிரச்சனை. ஆனா கருத்து வேறுபாடு ஏன் வந்துச்சு? தெளிவா சட்டங்கள் கிடைக்கல சிலத்துக்கு. ஒரு ஹதீஸ் கிடைச்சிச்சு, அந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சு பிரிச்சு எடுக்கிறாங்க, ஆய்வு அடிப்படையாக்குறாங்க, அங்க கருத்து வேறுபாடு வரும். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய மூல ஒரு மாதிரி சிந்திச்சு, இமாம் ஷாஃபியுடைய மூல ஒரு மாதிரி சிந்திச்சு, ரஹிமஹுல்லாஹு தஆலா ரஹ்மத்தன் வாசியா. சகோதரர்களே, இப்படி தெளிவாக கூறப்படாத சில விஷயங்கள் இருக்குமல்லவா, அங்கேதான் கருத்து வேறுபாடு வரும். நேரடியாக தெளிவுபடுத்தப்பட்ட சட்டங்கள்ல கருத்து வேறுபாடு இல்லை. ஒண்ணு, இன்னொரு வகையிலையும் கருத்து வேறுபாடு ஏற்படும். எப்ப ஏற்படும்? மேலெழுந்த வாரியாக சில ஹதீஸுகளை பார்த்தா ஒண்ணுக்கு முன்னு முரணா இருக்கும். கூடும்னு ஒரு ஹதீஸ் காட்டும், கூடாதுன்னு ஒரு ஹதீஸ் காட்டும். ரெண்டு ஹதீஸையும் செயல்படுத்த முடியாது. அந்த ரெண்டு ஹதீஸையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, அதுக்கு எப்படி விளக்கம் சொல்லுவது? மேலெழுந்த வாரியாக பார்த்தால் பல ஹதீஸுகள்ல எண்ணற்ற ஹதீஸ் இருக்குது, அப்படி ஆயத்துக்கள்லையும் இருக்குது. அது நீண்ட விளக்கம் தேவையில்லை. நீங்க பொதுமக்களா இருக்கிறீங்க, ஒரு சில உதாரணத்தை சொல்லி நீங்க விரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. சில சகோதரர்களோட நேற்று பயான் செஞ்சதை பத்தி சொன்னாங்க, பயான் நல்லா இருந்துச்சு, பொது பயானா இருக்குது, அது வேண்டாம் அதற்கு, எங்களுக்கு இந்த மாதிரி விளக்கம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நான் இதை பத்தி கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். மேலெழுந்த வாரியாக பல ஹதீஸுகள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாக இருக்கு. இந்த மாதிரி நிலையில அந்த இரண்டு வகை ஹதீஸுகளையும் எப்படி செயல்படுத்துவது? அப்ப கருத்து வேறுபாடு வருமா வராதா? அவர் ஒரு ரஹமா சொல்லுவார், இவர் ஒரு ரஹமா சொல்லுவார். நல்லா விளங்கி கண்ண சோதர்களே, தெளிவுபடுத்தப்படாத மேலெழுந்த வாரியாக முரண்பாடாக தெரியக்கூடிய பல ஹதீசுகளுக்கு மத்தியில ஒன்றுபடுத்த வேண்டும். ஒன்ன தள்ளிட்டு ஒன்னு எடுக்கிறதோ அல்லது ரெண்டையுமே விட்டுறதோ இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாட்டை ஒதுக்குறதாக ஆயிடும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு. ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அதைதுல் காயித ஃபலா தஸ்தக்பிலுல் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா. மலம் ஜலம் கழிக்க வந்தால் கிபிலாவின் பக்கம் முகத்தையோ முதுகையோ காட்டி அமராதீர்கள். மதீனாவில் இருக்கிறவங்களுக்கு எந்த பக்கம் இருக்குது? மதீனாவில் இருக்கிறவங்களுக்கு மக்கா எந்த பக்கம் இருக்கு? தெற்கு பகுதியில் இருக்கு. அப்ப தெற்கு பகுதியில் முகத்தை காட்டியோ முதுக காட்டியோ உட்காரக்கூடாது. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கிபிலா எங்கிட்டு இருக்கு? மேற்கே இருக்குது. இப்ப மேற்கு பகுதியில் தன்னுடைய முகத்தை காட்டியோ முதுகை காட்டியோ உட்காரக்கூடாது. சிறுநீர் மேற்க விழுகிற மாதிரி இருந்தா பெருநீர் பின்னால் விழுந்து கிழக்க விழுந்து இல்லையா? சிறுநீர் பக்கம் நீங்க கிபிலா பக்கம் திரும்பி உட்காந்திங்கன்னு சொன்னா முன்னால முதுகாய், முன்னால முகம் ஆயிருச்சு, பின்னால முதுக ஆயிருச்சு, அதை தடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலாக்கின் ஷர்ரிபு அவ் ஹர்ரிபு, அடுத்து விளக்கம் சொல்றாங்க, கிபிலாவின் பக்கம் முகத்தையோ முதுகையோ காட்டி மலம் ஜலம் விழும் விதமாக, சிறுநீர் கழிக்கும் விதமாக அல்ல மலம் கழிக்கும் விதமாக கிபிலாவின் திசையின் பக்கம் உட்காராதீர்கள். ஆ, நீங்கள் மேற்கு பக்கம் திரும்பி உட்காருங்க, கிழக்கு பக்கம் திரும்பி உட்காருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இந்தியாவில் மொழிபெயர்ப்பை பார்த்துட்டு பாரு, மேற்கு திரும்பி உட்கார சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹின்னு அர்த்தம் செஞ்சுருவான். அவங்க சொன்னது எந்த ஊர்ல? மதீனாவில். ஏன்னா மதீனாவில் தெற்கே இருக்குது கிபிலா. தெற்கு திரும்பினாண்டா வடக்கு போயிடும் முதுகு. வடக்கு தெற்காக நீங்கள் அமராதீர்கள், கிழக்கு மேற்காக அமருங்கள். ஹதீஸ்ல தெளிவா சொல்லிருக்கு, புகாரியுடைய ரிவாயத். மலஞ்சல கழிக்கு வரும்பொழுது கிபிலாவின் பக்கம் முகத்தையோ முதுகையோ காட்டி அமராதீர்கள், மாற்று திசையிலே அமருங்கள். இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் அதே மாதிரி புகாரியில் வருது. அதை அறிவிக்கக்கூடியவங்க ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு. உமர் ரழியல்லாஹுனுடைய மகன் அப்துல்லா. உமர் ரழியல்லாஹுனுடைய மக யாரு? ஹப்சா. ஹப்சா யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. ஹஜ்ரத் உமருடைய மருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய மருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் உஸ்மானுடைய மாமனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அலியுடைய மாமனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய மனைவி துணைவியார் நம்முடைய அன்னையார் ஹஜரத் ஹப்சாவுடைய வீட்டிற்கு அவருடைய சகோதரர் அப்துல்லா வர்றார். வரும்போது ஏதோ ஒரு வேலையாக முகட்டுக்கு போறார், வீட்டுடைய முகட்டில் ஏறுறார். அவர் சொல்றாரு, நான் முகட்டில இருந்து கீழே பார்த்தேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபலாவின் பக்கம் முதுகையும் முகத்தையும் திருப்பி உட்கார்ந்தாங்க. அதாவது சிரியா நாட்டு பக்கம் முதுகை காட்டியிருந்தாங்க, முகத்தை காட்டியிருந்தாங்க. அப்ப வந்து பின்பகுதி வந்து கிபலாவின் பக்கம் வரும், அந்த மாதிரி அமர்ந்ததை நான் பார்த்தேன். கிபலாவின் பக்கம் முதுகையோ முகத்தையோ காட்டி அமர்ந்திருந்தார்கள். ஒரு ஹதீஸ்ல கிபலாவின் பக்கம் முகத்தையும் முதுகையும் காட்டாதீங்க நமக்கு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய செயல் என்ன இருந்துச்சு, முதுகு பக்கம் முதுகு காட்டி உட்கார்ந்திருந்தாங்க, கிபலாவின் பக்கம் முதுகு இருந்துச்சு. இப்ப ரெண்டு ஹதீஸ் ஒரே அர்த்தத்தை தருதா வேறுபட்ட கருத்துக்களை தருதா சொல்லுங்க சோதரில? வேறுபட்ட கருத்து தான் இல்லையா? ரெண்டு ஒண்ணு இல்லையே. ஒரு பக்கம் நம்மள தடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ரசூலுடைய செயல் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியுடைய ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு மாடல் இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் அருள்மறையில குறிப்பிட்டிருக்கிறான். அந்த மாடலை நாம் அனுசரிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹும் வலியுறுத்துகிறான். அப்ப நபியே உட்கார்ந்து இருக்கிறாங்க, அப்ப கிபிலாவின் பக்கம் முதுகையும் முகத்தையும் வளஞ்சலம் கழிக்கும் போது காட்டலாம் அப்படிங்கிற கருத்து இரண்டாவது ஹதீஸ்ல வருது. கிபிலாவின் பக்கம் முதுகையும் முகத்தையும் காட்டக்கூடாது என்ற கருத்து முதலாவது ஹதீஸ்ல வருது. ரெண்டுமே சஹியான ஹதீஸ், பலமான ஹதீஸ். இப்ப அது வேற ஒண்ணு இருக்கு, அதுல ராவி கொஞ்சம் பலஹீனமா இருக்கிறான்னு ராவுவாங்க. அதுல ஒரு ஹசத் சொல்லுவார், வேண்டாம் பலஹீனமா இருந்தாலும் ஏதாவது ஹார்லிக்ஸ் வில்லிக்ஸ் கொடுத்துக்கலாம்ப்பா, வேணப்பா எதை எடுத்தாலும் லைஃபு லைஃப்னு என்ன செய்யறது, ஏதாவது பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்து புஷ்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஏதாவது பாருங்களேன், ஒண்ணுமே தெரியாது ஹதீஸ் ஜயிபான்னு கேட்பான். ஹதீஸ் சஹின்டா என்ன, லைஃபுண்டா என்ன, லைஃபுடைய சட்டம் என்ன, லைஃபுடைய தரம் என்ன, எல்லா லைஃபும் ஒரு தரமா, எல்லா சஹியும் ஒரு தரம், ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப சஸ்தாவா சௌரியமா கிடைக்கிறது மசாலா சொல்ற வேலை தான் உடனே. இப்ப பாருங்க இந்த ரெண்டு ஹதீஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதுதா இல்லையா, முரண்பட்டு நிக்கிதா இல்லையா, இதை எப்படி செயல்படுறது இப்ப நீ சொல்லுங்க. இப்ப எப்படி செயல்படுறது மோதணுங்களுக்கு தெரியும், ரெண்டு ஹதீஸ் ஒரு ஹதீஸ் மட்டும் பார்த்தவனுக்கு இன்னொரு தெரியாது, அவன் என்னத்தையும் செஞ்சுட்டு போயிடுவான். படிச்ச ஆலிம்கள் இமாம்கள் அவங்க ஹதீசீன்கள் ஹதீசு கலா வல்லுநர்கள் படிச்சாங்கன்னா ரெண்டு ஹதீஸும் முன்னால வந்துருச்சு, எப்படி செயல்படுத்துறது? இங்கதான் கருத்து வேறுபாடு வரும். இமாம் அபு ஹனிஃபா ஒரு வகையா யோசிப்பாங்க, இமாம் ஷாஃபி இன்னொரு வகையா யோசிப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு சட்டம் வரும், இவங்கள்ட்ட ஒரு சட்டம் வரும். ரெண்டு ஹதீஸும் முரண்பட்டு மேலெழுந்த வாரியாக ஏன் ஆச்சு எப்படி ஆச்சு அப்படிங்கறத விளங்குறதுல கருத்து வேறுபாடு வந்துச்சு. இமாம் ஷாஃபி ராமுல்லா சொன்னாங்க, நபியே செய்திருக்கிறாங்க, நபியுடைய செயல் நமக்கு முன்மாதிரி, அதனால அதை ஃபாலோ பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இல்லையே அந்த ஹதீஸ் கூடாதுன்னு காட்டியிருக்க சொல்றேன், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அந்த ஹதீஸை மைதானத்தில் வச்சுக்க, இந்த ஹதீஸை கட்டடத்துக்குள்ள வச்சுக்க. ஏன்னா வீட்டுக்குள்ளதான் அவங்க அப்படி முதுக திருப்பி இருந்தாங்க, நாலு சுவத்துக்குள்ள இருந்துதான் அந்த செயல் நடந்திருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து. இரண்டாவது ஹதீஸ கட்டடத்துக்குள்ள கக்குசா இருக்கக்கூடிய அந்த டாய்லெட்டுக்குள்ள வச்சுக்க, திறந்த ஓபன் பிளேஸுக்கு போயிட்டியா எந்த ஹதீஸ ஃபாலோ பண்ணு? முதலாவது ஹதீஸ இது படுதா படலையா, விளங்குதா விளங்கலையா? அல்ஹம்துலில்லா இதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. அவங்கள இந்த கருத்தை யார் ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க தான் ஷாஃபி. அது ஒரு ஜாதி இல்லை விளங்க, இது ஒரு மாதிரியான ஜாதிகள் நம்மளை சொல்றது. ஜாதியா பிரிச்சு இமா ரசூலுல்லாஹ் ஷாஃபியா இருந்தாரா அனபியா இருந்தார் கேள்வி அனுப்பிச்சவர்களே. ஹதீஸ வச்சு தொகுத்து கொடுக்குறாங்க, விளக்கம் சொல்றாங்க, அது என்னட்டு அறிஞர் பெருமக்கள் சரிகான்றாங்க, அதை ஏத்துக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குது, என்ன தப்பு? அட இப்ப இருக்கக்கூடிய இந்த இமாம்கள் நவீன இமாம்களும் கூட இதை ஏதாவது கருத்து சொல்லித்தானே ஆகணும். ரெண்டு ஹதீஸ் வேறுபட்ட ஹதீஸ் வரும்போது இப்ப நீ மட்டும் சொல்றதுக்கு தகுதி இருக்குதா? பட்டா பூமிக்கே அனுமதி இல்லைன்னா புறம்போக்குக்கு எங்க இருந்து அனுமதி வந்துச்சு? பட்டத்து மூய் நான் சொன்னா கைருன்னாசி கருணி சும்மல்லதீன எழுனகும் சும்மல்லதீன எழுனம் சான்றிதழ் வழங்கப்பட்ட காலம் அல்லவா, இப்ப பட்டாபூமி இல்லையா அது? அவங்க ஆய்வு சொன்னாங்க. இமாம ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இந்த கருத்தை ஏத்துக்கிட்டவங்க ஷாஃபி மதப்படி நடக்கிறாங்க. அதனால பல இடங்கள்ல கேரளாவில நான் பாத்துருக்கேன், இங்க போய் பல இடத்துல பார்க்க முடியல, பார்த்தா கேரளாக்கள்ல பல இடங்கள்ல கிபிலா பக்கம் கூட உட்கார்றது மாதிரி கட்டியிருக்கிறாங்க கக்கசுகளை. ரொம்ப அழகா சொன்னாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வேற விதமா யோசிச்சாங்க. அவங்க யோசிச்சாங்க, ரெண்டு ஹதீஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படுதுப்பா, நபி உனக்கு என்ன சொன்னாங்கன்னு மட்டும் பாரு, நபி என்ன செஞ்சாங்கன்னு ஏன் பாக்குறேன், நபி எந்த சூழல்ல அதை செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியல. இமா அதற்கு இப்னு உமர் மேல இருந்து பார்க்கும்போது சரியா பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரியல. மலஞ்சலம் கழிக்கிற போது யாரும் குத்து பார்க்க மாட்டாங்க. மேலிருந்தவரையா பார்த்துட்டு கூட சொல்லியிருக்கலாம், அல்லது நபிக்கு ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம், தங்கடங்கள் இருந்திருக்கலாம், காரணங்கள் பல இருந்திருக்கலாம். உனக்கும் நமக்கும் நபி என்ன சொன்னாங்களோ அதை நீ ஃபாலோ பண்ணணும். கட்டளை நமக்கு இதா அசைத்தும் நீங்கள் மலஞ்சலம் கழிக்க வருவீர்களே ஆனால் கட்டளையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதை மட்டும் ஃபாலோ பண்ணு. தோசையை திண்டா தின்னுட்டு போ, ஓட்டையை என்ன தெளிவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிக்க. அது நபியுடைய ஏதாவது தங்கடம் இருக்கலாம், காரணம் இருக்கலாம், நமக்கு புரியல. அந்த ஹதீஸ் எடுத்துக்க, காரணம் சொல்லும் போது சொல்றாங்க, எதுக்கு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, கிபிலாவுக்கு மரியாதை செய்யணுங்கிறதுக்கான தடுத்தாங்க, கிபிலாவுடைய திசைக்கு மரியாதை செய்யணுங்கிறதுக்கான தடுத்தாங்க. அந்த மரியாதை கட்டடத்துக்குள்ள இருந்தாலும் இருக்கணும், மைதானத்துல இருந்தாலும் இருக்கத்தானே வேணும். அதை பாகுபாடா ஏன் பாக்குறீங்க? எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணுங்க. முதல் ஹதீஸை எடுத்துக்கோங்க, ரெண்டாவது ஹதீஸ் ரசூலுல்லாவுடைய ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் அல்லது நமக்கு விளங்கவில்லை என்று விட்டுவிடும். ஹதீசுக்கல்லா வல்லுநர்கள்ட்ட ஒரு சட்டமே இருக்கு, நபியுடைய சொல்லும் செயலும் முரண்பாடாக தெரியுமே ஆனால் செயலை விட்டுறணும், சொல்ல எடுத்துக்கணும். ஏன்னா அது இடப்பட்ட கட்டளை நமக்கு. செயல்ல பல காரணங்கள் இருக்கலாம். நாலு கல்யாணம் மட்டும் முடிக்கலான்னா அதோட நில்லுங்க, நீங்க ஒன்பது முடிச்சீங்களேன்னு ஆயிடக்கூடாது. சில காரணங்கள் இருக்குது, நபிக்கு விசேஷ அந்தஸ்துகள் இருந்தது, தங்கடங்கள் இருக்கு. நானும் கூட சொல்றது, காபாவை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்த பொருளுக்கு மரியாதை செய்ய வேண்டிய கட்டாயமும் இல்லை. காபா ஒரு கட்டிடம், அல்லாஹுடைய கட்டளை வந்துச்சு, அந்த பக்கம் நம்ம திரும்பி சொல்லுறோம். இந்த கோட்டப்பள்ளி பக்கம் திரும்புங்கன்னு அல்லாஹுடைய கட்டளை இருந்துச்சு, எங்கிட்ட திரும்பி இருப்போம். அதனால காபாவுடைய கட்டளம் கட்டடம் என்று பார்க்கும் பொழுது நபியுடைய அந்தஸ்து அதை விட உயர்ந்தது. அவங்க அங்க திரும்பி உட்கார்ந்திருந்தா கூட பெரும் கூட்டமா இருந்த, நீ நான் கதி என்ன, உங்க கதி நம்ம கதி என்ன. அதனால நபி நமக்கு சொன்னது என்ன, மரியாதை எதுல இருக்குது. ஆகையினால முதல் ஹதீஸ் எடுத்துக்கங்க, ரெண்டாவது விஷயம் ஏதாவது தங்கடத்துலன்னு வச்சுக்கோங்களேன். என்ன போச்சுது, சில விசேஷ அந்தஸ்துகள் ரசூலுக்கு இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப கேட்பான், நபிக்கு மட்டும் என்ன உரிமை கேட்கிறாங்க, நான் விட்டா கேட்கறேன். அதுல சமீபத்துல கூட பல ஹதீஸ நான் ஒத்துக்கிறது இல்ல, பேசியிருக்கிறார். புகாரில இருந்தாலும் நான் ஏத்துக்கிற மாட்டேன், எனக்கு மண்டையில பட்டாத்தே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ சொல்றாரு. என்னடா புகாரில வருது, சாலிம்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு சஹலாவா சஹலா பின் சுஹைல், ஒரு பெண்மணி சாலிம் என்றவரை எடுத்து வளர்த்தாங்க, சிறு வயசுல எடுத்து வளர்த்தாங்க. அவருடைய கணவர் அபு ஹுதைஃபா, அபு ஹுதைஃபா முஆது பின் ஜபல் ரதியல்லாஹுடைய மாமு. சாலிம் என்ற ஒரு சிறு பிள்ளை எடுத்து வளர்ப்பு பிள்ளை, அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைத் என்ற பிள்ளை எடுத்து தத்தெடுத்து வளர்த்தார்களோ, ஹதீஸ்ல அது உதாரணம் காட்டியே சொல்றாங்க. சாலிமையும் தத்தெடுத்து வளர்த்தாங்க, வளர்த்துட்டாங்க. புள்ள சின்ன பிள்ளையா இருந்துச்சு, பால் குடி பிள்ளையா இருந்துச்சு, அல்லது பால் குடிக்கல, அது கூட பெரிய பிள்ளையா வந்தாரு, எடுத்து வளர்த்தாங்க. பால் குடியா இருந்தா பரவாயில்ல, பால் குடிச்சிருந்தா சொந்த புள்ள மாதிரி ஆயிருக்கும். ஆனா கொஞ்சம் அஞ்சு வயசு ஆறு வயசுல வந்துட்டாரு. வந்ததுக்கு பிறகு அவரை எடுத்து வளர்த்தாங்க, வளர்த்து அவர் மேஜர் ஆயிட்டாரு. மேஜர் ஆயிட்டா இஸ்லாமிய சட்டம் நேற்றிருந்து பாத்துக்கிட்டானே இருந்து நம்ம ஊர்ல பரதவெல்லாம் விட்டுருவாங்க கூடாது. சின்ன பிள்ளைகள்ட்ட இருக்கலாம், அப்படி பெரிய ஆளுகள்ட்ட அப்படி இருக்க முடியாது, பரதாவுடைய சட்டம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள உதைக்குது. அந்த மாதிரி நினைக்குது, என் கையால வளர்த்த புள்ள, என் கையில வளர்ந்த புள்ள, அதுக்கு நான் எப்படி பரதா செய்யறது, முன்னால வருவாரு போவாரே, இப்படி இருக்கும்போது நான் எப்படி செய்யறது. அபு ஹுதைஃபா கணவருக்கு உள்ளுக்குள்ள ஊசலாட்டம், என்னன்னா பெரிய ஆள் ஆயிட்டாரு, இனிமேல் மனைவி முன்னாலும் எப்படி நிக்கிறது நல்லா தெரியலையே. இந்த அம்மா போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்றா, நான் எதுவுமே இந்த ஊசலாட்டமா இருக்கேன், என் கணவருக்கு மனசு சங்கடமாம இருக்கு, எனக்கு பிள்ளைய விடவும் முடியல, எங்க அனுப்புவேன் நான், நான் வளர்த்த உள்ளதான், இதுக்கு ஒரு வழி செய்யுங்கண்ணா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு இருந்த தனி உரிமையை, அவர்களுக்கென்று ஒரு தனி உரிமையை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க, அம்மா நீங்க கொஞ்சம் பால் கறந்து அவருக்கு குடிக்க கொடுத்துருங்க. பால் குடி மகனாக உங்க உள்ளத்துல வந்துடும். உங்க கணவரும் தப்பா நினைக்க மாட்டார். யார் சொன்னது? சட்டம் அதுதானே. நபி சொல்லிட்டா பேச்ச விட்டுறணுமா? விடக்கூடாதா? விட்டன அதோட. அது அவங்களுக்குன்னு சொல்லப்பட்ட சட்டம். மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் போது 2.5 வயசுக்குள்ள 2 வயசுக்குள்ள குடிக்கணும் இருக்குது. பெரிய அளவுக்கு பிறகு குடிச்சா அதுக்கு பால் குடி சொந்தம் ஏற்படுவதில்லை. அந்த நபருக்கு நபி தனக்கு இருக்கு. எல்லா விதிக்கும் ஒரு விளக்கு இருக்குங்க. எல்லாருக்கும் ஒரே சட்டமா எப்படிங்க வரும்? நபியுடைய அந்தஸ்துக்கு எவங்க இருக்கிறான்? யார் இருக்க முடியும்? ஃபாத்தல் நபியீன ஃபீ ஹல்கின் வஃபீ ஹுலுகின் வலம் யுதானூஹு ஃபீ இல்மின் வலா கரமி. சர்ஃபுதீன் பூசரி அழகா சொல்றாங்க. மற்ற ஆளுகளை என்னப்பா சொல்ற? நபிமார்களுக்கெல்லாம் தலைமையானவங்க எங்க நபி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்வியிலையும் நெருங்க முடியாது, குணத்திலையும் நெருங்க முடியாது, எந்த நபியும் தங்களுடைய அந்தஸ்துக்கு நெருங்க முடியாது. அவ்வளவு உயர்வானவங்க. அல்லாஹ் அவங்களுக்கு சில தனி உரிமைகளை கொடுத்திருந்தான். அவங்க அந்த உரிமையை பயன்படுத்தி இவங்களுக்கு விசேஷமா ஒரு சட்டத்தை போட்டாங்க. இவர் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க பாலை குடிச்சாங்க, குடிச்சாரு. அதுக்கு பிறகு அந்த கணவனுக்கு இருந்த அந்த வருத்தம் போயிடுச்சு, சரியாயிடுச்சுன்னு புகாரில வரலாறு. இது இப்ப கமெண்ட் அடிக்கிறாருங்க. இப்ப சொல்றாரு, இந்த ஹதீஸை கொடுத்துக்கிட்டு ஒரு 20 பைசா பையனை விட்டு குடிக்க வச்சிடலாமா? இந்த ஹதீஸ்க்கு என்ன அர்த்தம்? புகாரில வந்துட்டா என்ன? அதனால ஒத்துக்க முடியாது. இது இவருடைய வழிங்க, நம்ம முன்னோருடைய வழி வேற. அதுதான் வித்தியாசம். எடுத்தேன் கவிழ்த்தேன். அது என்ன இருந்தாலும் சரி, அவர் இதைத்தான் கமெண்ட் அடிக்கிறார். இந்த ஹதீஸ் எப்படி ஒத்துக்கிறது? மற்ற நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மொத்தமா எழுதி வச்சிருக்கிறார். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபருக்கு கொடுத்த தனிப்பட்ட உரிமை. நோ அட்மிஷன் போட்டிருக்கிறோம். ஒரு அஜர்த்து வந்துட்டாரு, உள்ள கூப்பிட்டுக்கிறாங்களா இல்லைங்களா? ஏய், நோ அட்மிஷன் போட்டு ஏன் கூப்பிட்டுக்கிட்டே? கேட்ட என்ன சொல்ற? நான் வீட்டுக்காரண்டா, எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு சொல்லுவானா இல்லையா? எங்க அபூசத்தின் பெரியவங்க இருந்தாங்க, அவங்க கூட நான் பயணம் செய்யக்கூடிய பல பாக்கியங்கள் கிடைச்சது. திருப்பூருக்கு ஒரு தடவை கூட்டத்துக்கு போயிருந்தேன். அஜர்த்து வயோதிக நிலையில இருந்தாங்க. ஜனங்க வந்து மொச்சு அவங்கள்ட்ட முலாக்காத் செஞ்சு ரொம்பவும் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நான் போய் அவன் காவக்காரனா நின்றேன்னு சொன்ன அதிர்த்து பாக்குறேன். யாரையும் தட்ட முடியாது. ஒரு தடவை மட்டும் சந்திச்சுட்டு வந்துடுறாங்க, ஒரு தடவை மட்டும் முலாக்கா செஞ்சுட்டு வந்து அதிர்த்து நிம்மதியா இருக்கவில்லை. அப்போ ஒரு ஆள் சொன்னாங்க, நான் அந்த ஆள் இருக்கிறான் கொஞ்சம் அறக்குறாக்கு, அவனை கேட்டல நிப்பாட்டியிருக்க. அவன் யாரு வந்தாலும் எந்த லட்சியம் பண்ண மாட்டான், வெளியே அனுப்பிடுவான். நீங்க இருந்தீங்கன்னா அதிர்த்து உங்களுக்கு எல்லாரும் பழக்கம் இருக்குது, அந்த பழக்கத்தை அனுப்பிச்சு நீங்களும் ஒன்றும் செய்ய முடியாது, பெரியவங்களுக்கு தொல்லையாயிருந்தான். சரி நல்லதா போச்சுன்னு அவனை கூப்பிட்டு நிப்பாட்டிட்டு நான் தொழுது போயிட்டேன். தொழுதுட்டு வந்து அதிரத்தை எழுப்பி விழாவுக்கு அழைச்சிட்டு போகணும். நான் போறேன், என்னையும் விட மாட்டேங்கிறான். அதிரத்தை அதிரத்து தூங்குறாங்க, யாரும் உள்ள போக. நான் தான் போனேன், நீ நிப்பாட்டியோ நீ நிப்பாட்டியோ. கடைசியில சிரமப்பட்டு பள்ளியுடைய தலைவர் முத்தவள்ளியை கூப்பிட்டு அவனுக்கு விளக்க வச்சு பெரும்பாடாகி போச்சு. ஆனா விதி இருந்தா விளக்குன்னு எனக்கு இருக்கணுமா இல்லையா? நான் தானே காதிமா வந்திருக்கிறேன். ஆனா அந்த மனுஷன் அப்படி என்னைய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விதி விளக்கு இருந்தது. யாருக்கும் பவர் கொடுக்கல. நீ யார் கேட்கறதுக்கு? அதை
வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹயுன் யூஹா.
மார்க்கத்தை சொல்லும் பொழுது தன்னிஷ்டத்திற்கு நபி வாயை திறக்க மாட்டார்கள், அல்லாஹ் சொல்லாத எதையும் சொல்ல மாட்டார்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. நபி அனுமதி கொடுத்தா அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்திருக்கான். அதையும் போய் கமெண்ட் அடிக்கிறது எப்படி? மார்ல திணிச்சு முன்னால வந்து நிக்கிறதே கூடாதுன்னு சொல்லும் போது அந்த அம்மா தலையை பிடிச்சு, சாலிபுடைய தலையை பிடிச்சு சஹலா பின் சுஹைல் மார்க்குள்ள திணிச்சு குளிக்க விட்டாங்களோ? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் காப்பாத்தன சகோதரர்களே, சமுதாயம் தெல்ல தெளிவா அதனுடைய தப்சீர்ல எழுதியிருக்கிறாங்க. அந்த ஹதீசுடைய விளக்க உரைகள்ல மார்ல திணிக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. அந்த மாதிரி பாத்திரத்துல கறந்து கொடுத்துருக்கலாம், அதை குடிச்சிருக்கலாம். இது அறிவோட விளங்கணும். முட்டாள்தனமா விளங்கினா நம்ம என்ன செய்யணும்? இப்படி ஒரு கமெண்ட், எதை எடுத்தாலும் அப்படி ஒரு எல்லா ஹதீசையும் நான் ஒத்துக்கிற மாட்டேன். அருமை சோதர்களே, அதனாலதான் சொல்றோம் இமாம்களுடைய கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. அவங்க தீர யோசிச்சாங்க. நல்லா சிந்திச்சாங்க. ரெண்டு ஹதீஸையும் பார்த்தாங்க. அதுல முகத்தையும் முதுகையும் காட்டக்கூடாதுன்னு ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் காட்டினாங்கன்னு ஒரு ஹதீஸ், ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்றது எப்படிங்கிறதையும் தீர்வா சொன்னாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய கருத்து சொன்னாங்க, இமாம் அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய கருத்து சொன்னாங்க. இப்ப ரெண்டு கருத்து வருமா வராதா? இப்ப ரெண்டு கருத்துல யாரு கருத்தை யாரு எடுத்துக்கிட்டாங்களோ அமல் செஞ்சுட்டு போறாங்க. கண்ணுமா இல்லையா? ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைச்சிருக்கக்கூடிய உரிமைகள்ல, அருமை சகோதரர்களே, பல்வேறு சந்தர்ப்பத்தில் அந்த உரிமைகள் ரசூலுல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது, ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தைக்கு போனாங்க, மார்க்கெட்டுக்கு போனாங்க, போய் ஒரு குதிரை வாங்கினாங்க, அழகான குதிரை, அரேபிய குதிரை. அரேபிய குதிரை தான் மதீனாவில் வந்திருக்கோம். அதாவது அந்த வங்கிஷம் இருந்தது அங்கேயும் குதிரைகிட்ட பல ரகம். ரொம்ப அழகான ஒரு குதிரையை தேர்ந்தெடுத்து விற்க வந்தாலும் ஒரு கிராமவாசி அவர்கிட்ட விலையை பேசினாங்க. ஒரு 1000 ரூபா உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம், 1000 ரூபாய்க்கு நம்ம பேசி முடிச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட காசு கொண்டு போகல, விலையை பேசி முடிச்சுட்டு வாப்பா வீட்டுக்கு வா காசு வாங்கி தரேன். அவர் குதிரையை ஓட்டிக்கிட்டு வர்றாரு, ரசூலுல்லாஹ் முன்னால போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் பின்னால குதிரையை ஓட்டிக்கிட்டு வர்றாரு. இடையில சில சகோதரர்கள் வழிமறிச்சாங்க, அவங்களுக்கு தெரியாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வாங்கிட்டாங்க காசு கொடுக்க கூப்பிட்டு போறாங்கன்னு தெரியாது. இடையில மறுத்த சில சஹாபிகள், சில நபர்கள், ஏப்பா இந்த குதிரைக்கு நான் இவ்வளவு காசு தர்றேன் அப்படின்னு காசு கொஞ்சம் அதிகமா சொன்னாங்க. இந்த கிராமவாசிக்கு நீயது மாறி போச்சு, காசு அதிகமா கிடைக்குதே, நபிட்ட இருந்து நம்ம விக்கல இன்னும் காசு வாங்கல, அவர் அப்படி நினைச்சிருப்பார், காசு வாங்கினா தானே வியாபாரம் முடியும், வெறும் பேச்சு தானே இருக்குது அப்படின்னு நினைச்சிருப்பாருன்னு நாம நினைக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்றாரு அந்த கிராமவாசி அராபி, முகமதே அவங்க அப்படித்தான் கூப்பிடுவாங்க கிராமவாசி, அதனாலதான் இந்த விலைக்கு கேட்கிறாங்க, நீங்க அந்த காசு தரீங்களா அப்படின்னா கொடுக்குறேன், இல்லாட்டி இங்க கொடுத்துருவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இந்த விலைக்கு வாங்கிட்டேனப்பா, காசு கொடுக்கத்தானே கூப்பிட்டு வந்தேன், நீ வித்துட்ட நான் வாங்கிட்டேன், வியாபாரம் முடிஞ்சு போச்சு, காசு தான் கொடுக்கணும், அதுக்கடையில பேச்சு மாறியேண்டா, நான் உங்களுக்கு விற்கவே இல்லைண்ணா, இந்த நான் வித்தல்ல, அவருடைய நினைப்புல கையில மாறினாத்தே வித்ததாக ஆகும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். நான் விற்கலை உங்களுக்கு, வித்து முடிச்சதான சொல்லி பேச்சு நடந்துச்சு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நான் வாங்கிட்டேனேப்பா, ரெண்டு பேரும் நீங்க நான் வித்துட்டதாக சாட்சி இருந்தா சொல்லுங்க. கிராமவாசி பிரச்சனை நடக்குது, சாபாக்கள் ஒரு கூட்டம் கூடிடுச்சு, எல்லாத்துக்கும் கடும் கோபம் வருது. கிராமவாசி ரசூலுல்லாஹ் பத்தாச்சு சொல்ற, ஏய் என்ன பேச்சு மாறணும், அந்த பேச்செல்லாம் வச்சுக்கலாம், கிராமவாசி முரட்டு பந்து இங்க இருக்கிறாங்களா இல்லையா, எந்த கட்டுப்பாடுக்கு வராத கூட்டம் அது, புடிச்ச முதலுக்கு 3 தான் காலு, யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க, மரியாதை மதிப்பு அதெல்லாம் அப்புறம். சாட்சி இருந்தா சொல்லு, அப்பத்தே ஒத்துக்கிறேன், இல்ல அடிச்சு சாட்சி இல்லாட்டினா கொடுக்க மாட்டேன். எல்லா சாபுகளும் எப்படி சாட்சி சொல்லுவாங்க, விற்கும் போது சாட்சியா வச்சாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாட்சி வச்சு வாங்கல, எந்த பொருள் யாரும் வைக்க போறாங்க, ஒரு போன் வாங்க போறோம் ரெண்டு பேரும் வாங்க கொஞ்சம் சாட்சி சொல்லுங்க அழைச்சிட்டா போவோம், இல்லையே பெரிய சொத்து அசையா சொத்து தோட்டம் வீடு அப்படின்னு வச்சா ஒரு போட்டு ஏதாவது எழுதுவோம், அசையும் பொருள்களை விலைக்கு வாங்குறதுக்காக சாட்சி வைக்கிறது இல்லை. இப்ப இவங்க ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க, கிராமவாசியும் நிக்கிறாரு, சஹாபாக்களும் கையை பணிஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க, என்னடா இந்த இதை எப்படி தீக்குறது. அந்த கூட்டத்திலிருந்து ஒரு சஹாபி முன்னால வந்து, ஏய் நான் சாட்சி சொல்றேன், ரசூலுல்லாஹ் வாங்கினாங்க நீ வித்த இந்த விலைக்கு. கிராமவாசிக்கு வாயாட விட்டு போச்சு, கையில கொடுத்துட்டார் குதிரையை, காசை வாங்கிட்டு போயிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஹுசைமா சாட்சி சொன்னீங்க சரி, வியாபாரம் செய்யற நேரத்தில் நீங்க பக்கத்திலேயே இல்லையே, நான் வாங்கிட்டதாகவும் ஒரு வித்துட்டதாகவும் எப்படி சாட்சி சொன்னீங்க, யோசிக்கிற தன்மையை பாருங்க சோதரிலே, இதுதான் சஹாபாக்கள்ங்கிறது. சொன்னாங்க நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்க ஜன்னத்திற்குன்னு சொன்னீங்க, நாங்க பார்த்தோமா நம்பலையா, நாங்க ஜஹன்னம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, ஜஹன்னத்தை பார்த்தோமா, நாங்க அதை நம்பலையா, அல்லாஹ் இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க, நாங்க அல்லாஹ்வை பார்த்தோமா, அப்படி இருந்தும் கூட அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ்னு சாட்சி சொன்னமே நாயகமே, அல்லாஹ் ஜன்னத்து ஜஹன்னமு கியாமத்து ஆகிரத்து இதுல எல்லாம் பொய் சொல்லாத, நீங்க இந்த குதிரை விஷயத்திலேயே பொய் சொல்லிருவீங்க, அதனால நான் அஷ்ஹது என்று சொன்னேன் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் அளப்பரிய பிரியம், எல்லா சஹாபாக்களும் சிந்திச்சிருப்பாங்க, இந்த சிந்தனை வரல உங்களுக்கு, அது அல்லாஹ் போட்டிருக்கிற இந்த சஹாபிக்கு. சோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அவருக்கு ஒரு விதி விலக்கு சொன்னாங்க, யாரு சாட்சி வச்சாலும் ரெண்டு பேரும் சாட்சி சொல்லணும், ரெண்டுக்கு குறைவா இருக்க முடியாது, ரெண்டு ஆண் இருக்கணும், அது ஒரு ஆண் அல்லது ரெண்டு பெண்ணு சாட்சி சொல்லணும், கொடுக்கல் வாங்கல சாட்சி அமைக்கும் போது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைமாவுடைய இந்த சிந்தனையே பிரியப்பட்டு சொன்னாங்க, மன் ஷஹித லஹு ஹுசைமத்து அவ் அலைஹி ஃபஹஸ்பு, யாருடைய விஷயத்திலாவது ஹஜ்ரத்து ஹுசைமா சாட்சி சொல்ல வருவாரேயானால் அவர் ஒரு சாட்சி சொன்னால் ரெண்டு சாட்சிக்கு சமம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொது சட்டத்துக்கு மாற்றமான ஒரு விதிவிலக்கு இது, சாலிமுக்கு பால் குடிப்பதும் விதிவிலக்கு, ஹுசைமாவுக்கு சாட்சி சொல்ல அனுமதி கொடுத்ததும் ரெண்டு சாட்சிக்கு பாரமா, இல்லாட்டினா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தால் ரெண்டு சாட்சி சொல்லணும், ஒரு சாட்சிக்கு ஈடாக ரெண்டு பேர் ரெண்டு சாட்சிக்கு ஈடாக ஒன்றும் ஆகவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அந்த சிறப்பை கொடுத்தாங்க, நபிக்கு உரிமை இருக்குது, உனக்கும் எனக்கும் ஏன் வருத்தம், நமக்கு எதுக்கு அதில் போய் அங்கலாச்சுக்கிறனும். அருமை சகோதரர்களே, இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அனுமதி கொடுத்ததை மோசமான முறையில் சித்தரித்து கமெண்ட் அடித்து கிண்டல் அடித்து மாட்டு மத நண்பர்கள் கூட கேள்வி கேட்கும் அளவு கிண்டல் பேசும் அளவுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போயிட்டாங்க, இந்த சமுதாயத்தை கொண்டு போயிட்டாங்க. சகோதரர்களே, அல்லாஹுக்காக விட கொஞ்சம் சிந்திங்க, இந்த சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் இருப்பார்களே அவர்களுக்கு மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்ளேன், இது என்ன குறிக்கோளோடு இது நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆயுதுக்கும் மண் தப்பூ மஸ்னா குரான்ல வருது, தனியா நின்று சிந்திங்க, ரெண்டு பேரா நின்று சிந்திங்க, எப்படிப்பட்ட கூட்டத்தில் போய் நம்ம சிக்கி இருக்கிறோங்கிறத பாருங்க, அதுக்கு ஒழுக்கத்தை எல்லாம் தூக்கி வீசிட்டு கண்டதே காட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தையான முடிய முன்மாதிரியா வைக்கணும், இமாம்களா வைக்கணும். நான் விஷயத்துக்கு வருகிறேன், அப்ப சில சட்டங்கள் மார்க்கத்தில் தெளிவுபடுத்தப்பட்ட சட்டங்கள், சில சட்டங்கள் தெளிவுபடுத்தப்படாத சட்டங்கள், ஆய்வு சட்டங்கள், அந்த ஆய்வு செய்யக்கூடிய பாணியிலே வித்தியாசம் வரும்போது சட்டங்கள் வேறுபட்டது, அல்லது சில ஹதீசுகள் சில ஆயத்துக்கள் மேலெழுந்த வாரியாக முரண்பட்டு தெரிகிறது, இல்லாட்டி முதல் சொன்ன ஹதீஸ் இது ரெண்டாவது சொன்ன ஹதீஸ் தேதி தெரிஞ்சுன்னு சொன்னா அது முந்தினது இது கேன்சல் ஆயிடுச்சு, ரெண்டாவது சட்டமும் சொல்லிடுவாங்க. ஹதீசுக்களா வல்லுநர்கள் சாராயம் குடிக்கிறது கூடுண்டு சட்டம் இருக்கு, ஹதீஸ்ல இருக்குது, குர்ஆன் ஆயத்துல இருந்துச்சு, வலா தக்ரபு ஸலாத்த வந்தும் சுக்காரா போதையில தொழுகைக்கு வராதிங்கட்டு, இன்னைக்கு எவனாவது தர்ஜுமா எடுத்து பார்த்து வெளியே போட்டுக்கலாம் போல இருக்குது, இன்னைக்கு தர்ஜுமாவுடைய அறிஞர்கள் அதிகமா போயிட்டாங்க, இந்த ஆயத்து எப்போ வந்துச்சு எதுக்கு வந்துச்சு எதுவும் தெரியாது, தொழில வரும்போதான போடக்கூடாதுன்னு இருக்கு, மத்த நேரத்தில் போட்டா என்ன வந்துருவான், அதனாலதான் சொல்றோம் பின்னணி பார்க்கணும் முன்னணி பார்க்கணும் முன்னோருடைய அறிஞருடைய கூற்றுக்களை பார்க்கணும் அவங்க சொல்ற கருத்துக்களை பார்க்கணும். இப்படி தேதி தெரியுமே ஆனால் சாராயம் மது விளக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது இஸ்லாமிய ஆரம்ப காலம், அனுமதி மறுக்கப்பட்ட காலம் பின்னால் நடந்த காலம், இது தேதி வாரியா இருக்கு ஹதீஸ்ல, அதனால அது கேன்சல் செய்யப்பட்ட சட்டம், இது நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம், இமாம்கள் ஒட்டுமொத்தமாக சொன்னார். நாய்களை கண்டால் கொன்று குவியுங்கள் என்று ஒரு சட்டம் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்னால் அந்த சட்டத்தை தளர்த்தினார்கள், கருப்பு நாயா இருந்தா கொன்றுங்க மற்றதை விட்டுருங்க, அப்புறம் என்ன நாயை விட்டுருங்க, ஒரு காலத்து நாயோட அவ்வளவு அவங்களுக்கு அன்பு அதிகமா போயிருச்சு, தடுத்தாங்க வன்மையா, எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பாருங்க நமக்கு இன்சான் மேல மனுஷன் மேலேக்கு எவனுமே அக்கறை கிடையாது, நாய்கள் மேலதான் அக்கறை, இங்க இருக்குதோ என்னமோ இந்தியாவில் இருக்குது, எவனுமே நாயை கொல்லக்கூடாது, நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல தெருவில் சுத்துற நாய்கள்லாம் தூக்கி அழுக்கி போட்டு ஒரு பெரிய பள்ளம் தோண்டி உள்ள விட்டு கேஸை உள்ள விட்டு அதை க்ளோஸ் பண்ணி மக்களை காப்பாற்றுவான், இன்னைக்கு நாயை கொல்றது உரிமை மீறிக்கலாம் உரிமை மீறலாம், மனுஷனை என்ன கொண்டாலும் எவனும் கேட்க மாட்டேங்கிறான், அதனால நீங்க என்ன செஞ்சிருக்கான் வேலை மணி கிறுக்கணுங்க கிறுக்கணு, நாயை பிடிச்சி பர்த்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க, கொல்லக்கூடாதான் இனிமேல் புள்ள பெறக்கூடாதான், எல்லாம் கொழு கொழு கொழுண்டு அலையுது, தெருவுல ஃபஜருக்கு வந்தா பர்த் கண்ட்ரோல் பண்ண கொழு கொழுண்டு ஆயிருது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம், அதுக்கு முன்னால இந்த சட்டம் பின்னால இந்த சட்டம் என்று வரையறுத்து கூறப்பட்டதுனால இது முன்னால் நடந்த சட்டம் இது பின்னால் நடந்த சட்டம், எந்த ஹதீஸுகள்ல இந்த தேதி தெரியலையோ அப்ப கருத்து வேறுபாடு வரத்தான செய்யும், நான் சொல்றது விளங்குதா? அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, இப்படித்தான் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது இமாம்களுடைய கூற்றுக்கள்ல. எண்ணற்ற உதாரணங்களை சொல்ல அறிவாளிகள், நீங்க ஒரு ரெண்டு உதாரணம் போது, இதோட போதும், அதிகமா உங்களை போர் அடிக்க விரும்பல. ஹஜரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு விஷயத்துக்கு வர்றேன். அவங்க அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, அவங்க சொன்னாங்க, அலாஹு சல்லி பிக்கும் சலாத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடன் இருந்த நண்பர்களை பார்த்து தோழர்களை பார்த்து நபி தொழுது மாதிரி உங்களுக்கு தொழுது காட்டட்டுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற கூட்டம் அது, சொல்லுங்க செய்து காட்டுங்கன்னாங்க. ஹதீஸ்ல வருது ஒரே ஒரு தடவை தான் அவங்க கையை தூக்குனாங்க ஆரம்பத்துல, அதுக்கு பிறகு கையை தூக்கல, ரஃபையதையும் செய்யல. ஆரம்பத்துல அல்லாஹுக்கு தக்பீர் தஹ்ரீமா கட்டும் போது மட்டும் கையை உயர்த்தி கட்டினாங்க. ருக்குக்கு போகும்போதோ, ருக்குல இருந்து எந்திரிக்கும் போதோ, அந்த சஜிதாவுக்கு போகும்போதோ, சஜிதாவில் எந்திரிச்சு போகும்போதோ பலம் யூத், திரும்ப அவங்க கையை தூக்கல. ஹதீஸ் வருது சொல்ல, இந்த ஹதீஸ் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு மட்டும் சொல்லல, பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு அறிவிச்சிருக்கிறார். ஹதீஸ் சஹீஹானதுன்னு இமாம் திருமதி எழுதுறாங்க. எண்ணற்ற ஹதீஸுகளா வல்லுநர்கள் இந்த ஹதீஸ் சஹீஹானதுங்கிறாங்க. இமாம் திருமதி மதுஹபுகளை பயான் செய்யும் போது, இமாம் திருமதினா நேத்து இன்னைக்கு வந்தவர் அல்ல, இமாம் அஹமது இப்னு ஹம்பலுடைய காலத்துல இருந்தவங்க, அதாவது 1300 வருஷத்துக்கு உள்ள கைரோல் குருள்ள உள்ளவங்க, சிறந்த காலத்தில் உள்ளவங்க. அவங்க எழுதுறாங்க, وبه قال غير واحد من اهل العلم من الصحابه والتابعين. ஒரு தடவை தான் கைய தூக்கணும்ங்கறத ஏராளமான சஹாபாக்கள் செயல்படுத்தினாங்க, ஏராளமான தாபியன்கள் இல்முடைய சஹாபாக்கள், இல்முடைய உலமா சஹாபாக்கள் செயல்படுத்தினாங்க. இந்த ஹதீஸ் வருது, இதை யார் எடுத்துக்கிட்டா, இந்த ஹதீஸை யார் அமல் செய்யறாங்க, விட்டுட்டு போக வேண்டியதானுங்க. இதுல என்ன தவறு வந்துச்சு சொல்லிட வேண்டிய வேண்டியதானா, இப்னு மசூத் அறிவிக்கிறாங்க ஹதீஸ் சஹிங்கிறாங்க, பல பேர் எல்லா எண்ணற்ற சஹாபாக்கள் செயல்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொரு வகையான ஹதீஸ் வந்துச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முறை கையை உயர்த்தினாங்க, எதை இப்பெல்லாம் நீங்க செய்யிருக்கலாம், அதுவும் ஹதீஸ்ல இருக்கு. இல்லைன்னு சொல்லல, அதை யார் எடுத்துக்கிட்டா, ஷாஃபி ரஹ்மத். ரெண்டுமே ஹதீஸ் படி தானே அமல் செஞ்சிருக்கிறாங்க, ரெண்டுமே எது சிறந்ததுங்கிறதுல கருத்து வேறுபாடு. இவர் கையை தூக்கினாலும் தப்பு இல்லை, அவர் கையை விட்டாலும் தப்பு இல்லை, எதை எடுத்துக்கிறது சிறந்தது அப்படிங்கும்போது இமாம் அபூநிபரம் ஆய்வு கொஞ்சம் விசாலமா போச்சு. கையை தூக்குறது பலவாறு நடிச்சு, சஜிதாவில் உட்காந்து இரண்டாவது சஜிதாவுக்கு போறதுக்கு முன்னால கூட இப்படி கையை உயர்த்திக்கிட்டு இருந்தாங்கன்னு ஹதீஸ் இருக்குது, நசை ஷெரீஃப்ல ஹதீஸ் இருக்குது. அதையெல்லாம் மாற்றப்பட்ட சட்டங்கள், அதே மாதிரி பல தடவை உயர்த்தப்பட்ட சட்டமும் இருந்துச்சு. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தாம தொழுதுருக்கிறாங்க, அதுவும் ஒரு வழிமுறைன்னு நான் சொல்லலையே. நபிக்கு பின் இந்த ஆளு இப்ப சொல்றாங்க, அந்த கூட்டத்தில் இருக்கிற ஆளு சில பேர் எழுதியிருக்கிறாங்க, சொல்றாங்க இப்னு மசூத் குள்ளமா இருந்தாராம், ரசூல்லா கையை தூக்குனதெல்லாம் தெரியலையா, என்ன சொல்லுவீங்க? இவர் பக்கத்துல வந்து பார்த்தார், பக்கத்துல ஒன்று இருந்து பார்த்துட்டு சொல்றாரு. அதை சார்ந்தவங்க பல பேர் எழுதியிருக்கிறாங்க, அந்த அவங்களுடைய கொள்கையுடைய ஆட்கள். இப்னு மசூத் மறந்துட்டாரு, இது அதோட மோசம். எங்க தன்னுடைய தோழர்களை கூப்பிட்டு நபியுடைய தொழுகையை தொழுது வச்சு காட்டுறேன்னு சொல்லி தொழுது காட்டக்கூடிய சஹாபி மறந்துட்டா சொல்லுவாரு? சரி, அவர் தான் மறந்துட்டாரு, 500 அதிகமான பேர் பக்கத்தில் இருந்தாங்க, எல்லாருமே மறந்துட்டாங்களா, மறந்துட்டாரா? அதுக்கு கிண்டலுங்க. இப்னு மசூத் வந்து இது மட்டுமா செஞ்சாரு, ஏராளமான தப்பு செஞ்சிருக்கிறார் எழுதுறாங்க, எண்ணற்ற தப்பு செஞ்சிருக்கிறார், பட்டியல் போடுறார், பட்டியல். நபி சொன்னாங்கல்ல, இப்னு மசூத் சொன்னா ஒத்துக்கன்ட்டு, அது நமக்கு சொன்னது, மூமின்களுக்கு சொன்னது. வமா கால இப்னு உம்மி அபதின் ஃபஸத்திகூ, இப்னு மசூத் ஒரு தகவலை கொடுத்தால், ஒரு செய்தியை சொன்னால், ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தால், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், உண்மைப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உண்மைப்படுத்தி ஒருத்தர் செயல்படுத்திட்டான்னு சொன்னா விட்டுட்டு போக வேண்டியதானா? இதெல்லாம் அடிதையை அமைச்சு அவருக்கு ஹதீஸ கொண்டு அமல் செய்யறாரு, இவரும் ஹதீஸ கொண்டு அமல் செய்ய. ஒரு மார்க்கம், ஒரு தீன், ஒரு அல்லாஹ், ஒரு ரசூல், ரெண்டு சட்டம், எப்படி எப்படி வந்துச்சு பாரு, ரெண்டுமே ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? அதுவும் ஹதீஸ்ல இருக்கு, அவங்க எடுத்துக்கிட்டாங்க, இதுவும் ஹதீஸ்ல இருக்கு, இவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஒன்ன ஒன்ன மறுத்து பேச வேண்டிய என்ன தேவை இருக்கு? ரெண்டுமே கூடும், எது சிறந்தது? இதை இவங்க எடுத்து ரெண்டையுமே செயல்படுத்த முடியாது இல்லைங்க. ஒரு அசரில் அப்படி தூக்கிக்க, மகரிபில் விட்டு, என்ன நாடகமா? செய்ய முடியாது இல்லவா? பல்வேறுபட்ட ஹதீஸ் வந்துச்சுன்னா எதையாவது ஒன்று. நான் இப்போ சக்கரவியாதிக்காரனுக்கு ரெண்டு இனிப்பு வச்சிருக்கான்னு வைங்க, அவனுக்கு சாப்பிட ஆசைனா ரெண்டையும் சாப்பிட்டா போட்டு பார்த்துரும். எதையா ஒன்றை சாப்பிடணும்னா எதை பிரியப்படுறானோ அதை எடுத்து சாப்பிட்டு போகிறான். அப்படித்தானே ஆகும். ரெண்டு விதமான சட்டங்கள் வருது, ஏதோ பிரியப்பட்டது, ஏதோ ஒரு காரணத்தினால இதை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, அதை விட்டுட்டாங்க, இவங்களும் செஞ்சது சரி, அவங்களும் செஞ்சது சரி, சிறப்பு எதுலங்கிறதுல தான் கருத்து வருவாள். இதை மறுக்கிறதுக்கு இவர் கமெண்ட் எப்படி அடிக்கிறார் தெரியுங்களா? இப்னு மசூத் ரொம்ப தப்பு செஞ்சிருக்கிறாரு. அது மட்டுமா செஞ்சார்னு ஒரு ஆளை எழுப்பி விட்டு நானே பார்த்தேன். அந்த சீடியில் நிறைய நாடகம் நடக்குது. மெட்ராஸுடைய மூர்த்தியில் உள்ள ஒரு கூட்டம் போட்டு அவங்க ஆஃபீஸ் இருக்கிற இடம் அல்லவா, கூட்டம் போடுறதுக்காண்டி ஏற்பாடாகி நானும் வந்துட்டேன். வந்து சேர்ந்த பிறகு போலீஸில் போய் ஸ்டே வாங்கிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க. நான் சும்மா அது எது எப்படி நடக்கிறாங்க, உங்களுடைய நாடகங்கள்லாம் எப்படி நடக்குதுங்கிறத நான் காட்ட வருமே சோதரில். போலீஸில் போய் சொல்லியிருக்கிறாங்க, இந்த எங்கள் இயக்கத்துக்கு ஒரு அழைப்பு கொடுத்து வால் போஸ்ட் போட்டிருக்கிறாங்க, அப்போ நாங்கள் மேடை ஏறுவோம், ரகலை பண்ணுவோம். ஏன் போலீஸில் போய் சொல்லணும்? நாங்கள் அழைக்கிறோம்னா வாங்க, பேசலாம்ல. சரி, தடை பண்ணிட்டாங்க. என்ன கொடுத்தாங்களோ என்ன வாங்கினாங்களோ போலீஸாக கூட்டத்தை தடை பண்ணிருச்சு. தடை பண்ணிட்டு அலமதுல்லா அதுக்கு அடுத்து தானா ஸ்ட்ரீட்ல போட்டு அது பயங்கரமான கூட்டம் செஞ்சிச்சு. அப்புறம் அவங்களுக்கு பெரிய தலைவலியா போச்சு. அதையே நடக்க விட்டுருந்தா நல்லா இருந்திருக்குமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நான் சொல்ல வந்தது, எங்களை தடை வாங்கி வெளியே அனுப்பிச்சு போட்டு சாட்சாத் அந்த தலைவர் போறாரு தன்னுடைய பரிவாரத்தோட. எங்க கூட்டம் நடக்க வேண்டியிருந்தோ அந்த இடத்துல போய் உலாவுறாரு. வீடியோ படம் பிடிக்கப்படுது. தோ நாங்கள் வந்து விட்டோம், ஓடி விட்டார். அவங்க வந்துட்டாங்களாம் அழைச்சதுக்கு, நாங்க ஓடி போயிட்டோம். நான் கூட அப்ப சொன்னேன், கூட சேர்ந்து இந்த நாடகத்துல குசுபுவையும் சேர்த்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏப்பா இந்த வெறும் டிராமா, கூட அப்படி இன்னொரு நாடகம் நடத்தியிருந்தா நல்லா இருக்குமே. சகோதரர்களே, ஒரு நியாயவாதிகள் செய்யக்கூடிய வேலையா இது? இப்னு மசூத் ரலியல்லாஹுடைய இந்த சட்டம் உனக்கு பிடிக்கலன்னா இமாம்கள் எடுத்த கருத்தை ஏத்துக்கிறாமப்போ அல்லது நீங்க ஒரு செயல்பட்டு போங்களேன். இது சமுதாயத்தில் போட்டு ஏன் குழப்பணும்? அதுக்கு இப்னு மசூத ஏன் இந்த குறைப்படுத்தணும்? ஒரு நிறைய விஷயத்துல தப்பு செஞ்சிருக்கிறார் சொல்லி ஒரு நாடகத்தில் ஒருத்தர் ஏத்தி விட்டு மேடையில் எல்லாரும் எப்படி இருக்கும் செய்றீங்க கேட்கிறார். எல்லாரும் என்ன சொல்லுவோம்? நம்ம இருக்கும் செய்யறதானே செய்வோம், குனிவோம், ரெண்டு கையும் முழங்கால பிடிப்போம், குனிஞ்சு நின்று சுபான ரபியல்லாஹு அலைஹி ஓதுவோம். தானே இருக்கு எல்லாருக்குமே, அதானே தெரியும். பொதுஜனங்களுக்கு அவ்வளவுதானே தெரியும். பெரிய எந்திரிச்சவரு இப்னு மசூத் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும், எண்ணற்ற ஹதீஸ் இருக்குது, முழங்கால பிடிச்சி ருக்கு செய்யணும்ட்டு. இப்னு மசூத் சொல்லும் போது ரெண்டு கையையும் கவட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இதுதான் நபி வழின்னு சொன்னாரு. இத்தனை ஹதீஸ் இருக்க இப்னு மசூத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை ரெண்டு கையையும் இப்படி சேர்த்து தொடக்கி கீழே வச்சு கவட்டுக்குள்ள வச்சு ருக்கு செஞ்சு இது நபி வழின்னு சொல்லியிருக்கிறார். ஏத்துக்கிறீங்களா? ஜனங்களுக்கு தெரியாது ஹதீஸ்ல என்ன இருக்குதுன்னு தெரியாது. உண்மை என்னன்னா அதுவும் ஹதீஸ்ல இருக்குது. பின்னால செயல்படுத்தப்பட்டது முழங்கால பிடிக்கிறது. நபியுடைய செயல் இரண்டு விதமாகவும் இருந்திருக்கிறது. சில சந்தர்ப்பங்கள்ல இரண்டு கையையும் சேர்த்து தொடக்குள்ள வச்சு ருக்கு செஞ்சிருக்கிறாங்க. அதிகமான சந்தர்ப்பங்கள்ல ரெண்டு கையையும் முழங்கால பிடிச்சு ருக்குவும் செய்திருக்கிறாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, நபியுடைய ஒவ்வொரு செயலும் மக்கள் மறந்து போகும்போது இதுவும் இருந்துச்சுன்னு காட்டுறதுக்காவடி சமயத்தில் அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மசூத் சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாம் சலாம் கொடுத்த பிறகு ஜனங்க பக்கம் திரும்பி உட்காருவார். இங்க அப்படித்தானே உட்காடுறாங்க, அல்லது எங்கிட்ட உட்காருவாங்க நம்ம ஊர்ல எல்லாம் வலது பக்கம் திரும்பி உட்காருவார். சலாம் கொடுத்த பிறகு தஸ்பி ஓதுறதுக்கு எங்கிட்ட ஓதுவாங்க வலது. யாராவது இடது பக்கம் உட்காராங்களா? பொதுவா இல்ல. அந்த காலத்திலையும் ஜனங்க இதைத்தான் வழங்கினாங்க, திரும்பி இமாம் மக்கள் பக்கம் திரும்பி இருக்கணும் அல்லது வலது பக்கம் திரும்பி இருக்கணும், இடது பக்கம் திரும்ப கூடாதுன்னு வழங்கினாங்க. அப்ப இப்னு மசூத் ரலியல்லாஹு சொன்னாங்க, இடது பக்கம் திரும்ப கூடாதுன்னு ஒருத்தன் நினைச்சான்னு சொன்னா அவன் தொழுகையில சைத்தானு நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம். நான் பல முறை பார்த்திருக்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்த பிறகு இடது பக்கமும் திரும்பி அமர்ந்திருக்கிறார்கள். இடது பக்கம் திரும்பக்கூடிய செயலை மக்கள் மறுக்கக்கூடிய சூழ்நிலையில அதுவும் சுன்னத்து ஆன் என்று காட்டக்கூடிய செயலை ஹஜ்ரத் இப்னு மசூத் செய்தார். அதே தான் இங்கேயும் செஞ்சாங்க சகோதரர்களே. அல்கமாவும் அசுவதும் முழங்கால புடிச்ச நேரத்துல, அது மட்டும் இல்லப்பா, இதுதான் கையை தட்டி விட்டு ரெண்டு கையையும் கவட்டுக்குள்ள கொடுத்து, இதுவும் நபியுடைய செயல் தான். எடுத்துட்டு போக வேண்டியதானே, தப்பா சொல்லி போட்டான்னு எப்படிங்க மனுஷனை சொல்றதா இருந்தா, ஒரு சஹாபியை பார்த்து சொல்றதா இருந்தா. அதுலயும் புகாரியுடைய விரிவுரையாளர் ஃபத்ஹுல் பாரியில இந்த சம்பவத்தை எடுத்து வச்சு தெளிவா சொல்றார். ஹஜ்ரத் இப்னு மசூத் மட்டும் இதை சொல்லவில்லை, ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லியிருக்கார். இரண்டு கையையும் கவட்டுக்குள் வைத்து இந்த ருக்கு செய்யக்கூடிய பழக்கம் நபியிடத்துல சில நேரங்களில் இருந்தது என்பதை அன் ஆசிம் இப்னு உம்ரா அன் அலியின் ஹஜ்ரத் அலி விளக்கி சொல்றாங்க. நீ ருக்குக்கு போகும்போது ரெண்டு கையையும் முழங்கால வச்சு ருக்கு செய்யின்றாலும் செய்யலாம், இரண்டு கையையும் மடிச்சு கவட்டுக்குள் கொடுத்து ருக்கு செய்யணும்னாலும் செய்யலாம் என்ற ஹதீஸும் சரியான ஹதீஸ். இதை ரெண்டையும் ஒன்றுபடுத்தும் போது சில பேர் சொல்லுவாங்க இதுவும் கூடுங்கிறத காட்டுறதுக்காக சொல்லியிருக்கலாம்ப்பா. சொல்லிட்டு அந்த சாஹிபுடைய ஒரு மரியாதை மிஞ்சுமா இல்லையா? அவர் ஏராளமான தப்பு செஞ்சிருக்கிறாரு, இவர் தப்பே செய்யாதவர். அருமை சகோதரர்களே, சஹாபாக்களையே இந்த பாடுபடுத்தினா பாவப்பட்ட அபு ஹனீபாவை என்ன பாடுபடுத்தியிருப்பார்? இமாம் ஷாஃபி முஹம்மது பின் இத்ரீஸ் ஷாஃபியை என்ன பாடுபடுத்தியிருப்பார்? இமாம் மாலிக் பின் அனஸ் பத்தி என்னதான் சொல்லியிருப்பார்? அவங்களே அந்த பாடுபடுத்தினா இந்த ஃபிக்ஹு நூல் எழுதின அப்ராணியை சிக்கினாங்க பாருங்க இந்த ஆளுகிட்ட. அதுல இந்த ஆளுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, அவதூறு, அசிங்கங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க, மன ரொம்ப வருத்தப்பட சொல்றேன். மார்க் அறிஞர்களை மதரசாவில் அரபி காலேஜுங்கிறத ஏ காலேஜ், எவ்வளவு விகாரம். இப்படித்தான் மார்க்க சொல்றதா? இவங்க தான் மார்க்கத்துக்கு முன்னோடியா? ஒரு நல்ல கருத்தை நல்ல கருத்தாக பார்த்துடக்கூடாதா? அவதூறு ஏன் சொல்லணும்? என்னென்ன அவதூறு சொன்னார்கள் தெரியுமா? ஒரே ஒன்றை சொல்லி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பேச்சு தொடர்றேன். நேரமாகுது. நம்முடைய ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் ஒரு வாசகம் வருது, தஅல்லுமுல் ஃபிக்ஹி அஃஸலு மிம்மா ஃபில் குர்ஆனி. ஃபிக்ஹை கற்பது குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயங்களிலேயே மிகவும் சிறந்தது. இது வருதுங்க, தஅல்லுமுல் ஃபிக்ஹி அஃஸலு மிம்மா ஃபில் குர்ஆன். சில பிரதிகள்ல இப்படி, சில பிரதிகள்ல இன்னும் தெளிவா வருது, தஅல்லுமுல் ஃபிக்ஹி அஃஸலு மிம் பாக்கில் குர்ஆன். மிம்மா ஃபில் குர்ஆன், பாக்கில் குர்ஆன் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு எழுத்து வடிவில். இவங்க என்ன நமக்கு ஜனங்களுக்கு, அவருடைய சகோதரர்களுக்கு, நண்பர்களுக்கு, அவரை பின்பற்றக்கூடிய முகல்லிதீன்களுக்கு இந்த இமாம் என்ன சொல்றா தெரியுமா? பாரு எப்படி எழுதி வச்சிருக்கிறான் ஃபிக்ஹுக்காரன். குர்ஆன விட ஃபிக்ஹுக்கு நூல் படிக்கிறது சிறந்ததான். இப்ப குர்ஆனுக்கு அவன்கிட்ட மரியாதையே இல்லை இவனுகிட்ட. இவங்க அவங்க இவங்க அவங்க என்ன சொல்றாரு? அனாகரியமா பேசுறேன். என்ன செய்யறது? சமயத்துல கரட்டு மேட்டுக்கு முரட்டி மம்மட்டி போட்டா தான் இறங்கும். அதுக்காக சமயத்துல சொல்றது இல்லாட்டினா நான் உங்களை கூசிக்கிறது எனக்கு என்னங்க தேவை வந்துச்சு? யாரையுமே பேசக்கூடாது. நான் நேத்தும் சொன்னேன், இன்னமின் அர்பர் ரிபால் இஸ்திதாலத்து ஃபி அர்தில் முஸ்லிமீன் பிகைரி ஹக்கின். ஒரு மூமினுடைய தகுதியை மரியாதையை குறைக்கிறது மகா வெட்டி என்றார்கள் நபிகள். நியாயம் சொல்லாது, நியாயம் குறைக்க போய் இன்னமும் உங்களை மூமினாக மதிக்கிறேன் வழியில வரணுங்கிற எண்ணத்துல. இல்ல சட்ட ரீதியை பார்த்தா வேற மாதிரி சட்டம் வந்துடும். இந்த வாசகத்தை வச்சு தன்னுடைய சகாக்களுக்கு சொல்லுகிறார், ஃபிக்ஹ் கிதாபுல என்ன எழுதியிருக்கிறான் பாரு, குர்ஆனுக்கு அந்தஸ்து இல்ல, இவனை எழுதி வச்ச அந்த புருடாக்களுக்கு அந்தஸ்து. தஅல்லுமுல் ஃபிக்ஹி அஃஸலு மிம்மா ஃபில் குர்ஆன். குர்ஆனிலே இருப்பதை படிப்பதை விட ஃபிக்ஹை படிப்பது மிகச் சிறந்ததுன்னு சொல்றது இந்த சமுதாயத்தை வழிகெடுக்கிறதுக்கு கூட்டு போற முயற்சி இல்லையா, சூழ்ச்சி இல்லையா? மீடியா கையில் இருக்குது, வாயும் கொஞ்சம் பெருசா இருக்குது, என்ன வேண்டாம் பேசலாம், எப்படி வேண்டாலும் எழுதலாம். நாளைக்கு ஆகரத்துன்னு ஒன்று இருக்குதே, ஒவ்வொரு பேச்சும் எழுதப்படுதே, ஒவ்வொரு வாசகமும் பாதுகாக்கப்படுதே, கிராமன் காத்திப்பின்னு இருக்கிறாங்களே.
மாயல் ஃபிஹு மின் கௌலின் இல்லா லதை ரகீபுன் அதீத்.
எந்த ஒரு வார்த்தையை சொன்னா கூட இங்க உட்கார்ந்து எழுதுறாங்கன்ற குர்ஆன்ல எல்லாம் சொல்றான், பூரா வரும். சரி, இதுல ஃபிக்குடைய நூல்ல இதை சொல்றாரு, அங்க என்ன இருக்கு தெரியுமா? கருத்தை மாத்தி சொல்லக்கூடாதுங்க. 5 ரூபாய்க்கு சாயா வாங்கினேன், ஈ கிடைக்குதுப்பா அப்படின்னு சொன்னா, டே ஈ இல்லாத டீ போடுறான்னு தான் சொல்லணும். நீ கொடுத்து 5 ரூபாய்க்கு ஈ போடாம யானையா போட முடியும் எவனான்னு சொன்னா? 5 ரூபா கொடுத்து சாயா வாங்கினப்பா, ஈ போட்ட சர்பத்தை கொடுத்துட்டே அப்படின்னு சொன்னா, ஈ இல்ல ஏன் யானையை போட்டிருக்க வேணுங்கிற அர்த்தத்திலே அவன் கேட்டான். நீ கொடுத்து 5 ரூபாய்க்கு ஈ இல்லாம யானையா போட்டு தர முடியும் கிண்டலா தானே ஆகும். சொன்ன கருத்துக்கு முரண்பட்ட கருத்தை தர்றது எவ்வளவு மோசமான கருத்து சகோதரர்களே. என்ன கருத்துல சொல்லப்பட்டதோ அதை எல்லாம் வெளிப்படுத்தணும். ஒண்ணு முட்டாள்தனம் ஒத்துக்க, எனக்கு புரிய முடியலன்னு சொல்லு, இல்ல மகா பெரும் சூழ்ச்சியான்னு சொல்லு, விசமின்னு சொல்லு. அங்க என்ன வருது? குர்ஆனில் பல்வேறு கலைகள் இருக்கிறது, வரலாறு இருக்குது, இலக்கியம் இருக்குது, ஏவல்கள் இருக்குது, விளக்கல்கள் இருக்கு, ஓமானங்கள் இருக்கிறது, பல்வேறு கலைகள் இருக்கிறது. அந்த கலைகளிலேயே மனிதர்கள் முதன் முதலாக படிக்க வேண்டியது ஃபிக்குதான். ஃபிக்குட என்ன? தொழுகையுடைய வழி, நோன்புடைய வழி, ஜக்காத்துடைய விஷயங்கள், ஹஜ்ஜுடைய விஷயங்கள், வணக்க வழிபாடுகள், அன்றாட அல்லாஹ்விற்காவிட செயல்படுத்தப்படக்கூடிய வணக்க வழிபாடுகள், இதுதான் ஃபிக்கு. நீ குர்ஆன்ல இருக்கக்கூடிய இலக்கிய நேயம் தெரியாம போயிட்டாலும் அல்லாஹ் கேட்க மாட்டான். ஆனா தொழுகையை பத்தி தெரிஞ்சுக்கிறாட்டி கேட்பானா இல்லையா? ஒழுங்க தொழுகை இருக்காது, ஒழுங்க நோன்பு இருக்காது. ஃபிக்குடைய கிதாபுல வருது, குர்ஆனில் இருக்கக்கூடிய கலைகளிலே ஃபிக்குடைய கலையை முதன்மைப்படுத்துவது, அதை தேர்ந்தெடுப்பது சால சிறந்தது, மிக சிறந்தது, மனிதனுக்கு தேவையான கலை இது. அதனால இதை முதல்ல படிச்சுக்க, அதெல்லாம் ஒதுக்குன்னு சொல்லல, குர்ஆனை தூக்கி போட்டுட்டு ஃபிக்கு எடுத்துக்கன்னு சொல்லல. குர்ஆன்ல 14 கலை இருக்குது, அந்த 14 கலையில ஃபிக்குடைய கலைக்கு முக்கியத்துவம் இருக்கு, முதன்மை இருக்குது. மனிதனுடைய அன்றாட தேவை, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, கொடுக்கல், வாங்கல், கூடி வாழும் முறைகள், உபதேசங்கள், இதையெல்லாம் ஃபிக்குல வரக்கூடிய விஷயங்கள் மனிதனுடைய தேவையை ஒட்டி இருக்கிறதுனால இதை நீங்கள் முதன்மைப்படுத்துங்கள், சிறந்ததாக ஆக்குங்கள்னு சொன்னதை மக்களுக்கு மத்தியில ஃபிக்கு குர்ஆன் அப்படி தூக்கி போட்டுட்டு தூக்கிக்கன்னு சொல்றான் சகோதரர்களே. இப்படி அடிப்படையே அவதூறு. அடுத்து இன்ஷா அல்லாஹ் அந்த ஃபுகஹாக்கள் மீது இன்னும் என்ன மாதிரி எல்லாம் பழி சொற்களை சொன்னார்கள் என்பதை ஒரு சில உதாரணங்கள் விளக்கி இன்ஷா அல்லாஹ் அடுத்த சப்ஜெக்ட் போவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து செயல்படக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.